చెప్పండి, ఎక్కడ స్టార్ట్ పడేసి అండ్
Swami, you know, connect panla. Still in the process. Please stand by.
Okay, Swami.
వేదాంత లక్ష్మణ ముని ఇంద్రకృపాద్బోధం తత్పాదయుగ్మదరీరుభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృత భూరి పరిశ్రమం తమో శ్రీరంగలక్ష్మణముని శరణం ప్రపద్యే శ్రీమన్వేదాంతరామానుజముని కరుణార్ధ వేదాంతయుగ్మం శ్రీమచ్చ్రీవాసయోగీశ్వరగరుపదయోరర్పిత స్వాత్మభారం శ్రీమచ్చ్రీరంగనాథాహ్వయముని కృపయా ప్రాప్త మోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం ప్రణామం లక్ష్మణముని ప్రతిగృహ్ణాతు మామకం ప్రసాదయతి యత్సోక్తి స్వాధీనపతికాం శ్రుతిం வந்தே தமயமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜத்ருஷா ருந்தானமிந்தானயா தத்தையேன தயாசுதாம்புனிதினா பீத்வா விசுத்தம் பயஹ காலேன கரிஷைல கிருஷ்ணஜலதஹ காங்க்ஷாதிகம் வர்ஷதி பூமன்னு மாது பொருந்தியமார்வன் புகழ் மலிந்தபா மன்னு மாற நடி பணிந்துந்தவன் பல்கலையோர்த்தாம் மன்ன வந்த வீராமானுஷன் ஷரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. உயர்ந்ததான ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரிய பரம்பரையை இரண்டு மாத காலமாக ரொம்ப ஆனந்தமாக அனுபவிச்சுண்டு வரோம். நம் ஆச்சாரிய பரம்பரையினுடைய விசேஷ பெருமை வேற எந்த மதத்துக்கும் வேற எந்த குரு பரம்பரைக்கும் இல்லாதது. சாக்ஷாத் எம்பெருமான் பெரிய பிராட்டியார் பரம கிருபையோடே உபக்கிரமித்து தொடங்கி வைத்ததான உயர்ந்த சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்திலே வந்த ஆச்சாரிய பரம்பரையிலே இன்றுள்ள ஆச்சாரியர்களைத்தான் நாம் நாட வேணும். உலகத்தில் மத குருமார்கள் பல பேர் இருப்பார்கள், பலவும் சொல்லித்தருவார்கள். யோகம் சொல்லித்தரேன், தவம் சொல்லித்தரேன், தியானம் சொல்லித்தரேன், இன்னும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லித்தரேன் என்று சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள், எந்த பரம்பரையிலே வந்தார்கள், எந்த ஆச்சாரியர் அவர்களுக்கு திடீரென்று முளைத்தவர்களா, அவர்களுக்கு முன்னால் ஆச்சாரியர்கள் உண்டா, அந்த ஆச்சாரியர்களை உலகம் ஏற்றுக்கொண்டதா, அவர்கள் எப்படி ஞானபக்தி வைராகிய அனுஷ்டானங்களிலே உயர்ந்தவராக இருந்தார்களா, நம்முடைய பெரியோர்வர்கள் பெரியோர்கள் அவளையெல்லாம் ஒத்துண்டாளா என்று முதலிலே விசாரித்து தான் அதை ஆராய்ந்து பார்த்து மனதிலே ஒரு திருப்தி ஏற்பட்ட பிறகுதான் ஒரு குருவையே நாட வேணும். அப்படி இல்லாமல் மூலம் இல்லாமல் திடீரென்று உதித்து விட்ட சாமியார்களை குருக்களை எல்லாம் போகக்கூடாது, அவரிடத்துல அண்டக்கூடாது. மூலமில்லாத ஆச்சாரிய பரம்பரையை ஆசிரியிக்கிறவனுக்கும் ஒரு ஆத்மக்ஷேமமும் வராது. தியானம் சொல்லித்தரேன், யோகம் சொல்லித்தரேன் இதெல்லாம் சொன்னாலும் அவளிடத்திலே போனால் அவளுடைய உபதேசங்கள் நமக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணால் இருக்குமே ஒழிய, ஆத்மாவினுடையதான பாபங்களெல்லாம் நீக்கி பெருமாளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியான மோட்சதாமராஜ்யம் என்னும்படியான ஆத்மாவுக்கு முக்தியை தரக்கூடியதான மார்க்கம் அப்படியான ஒரு திடீர்னு உதிச்ச ஆச்சாரியர்களான குருக்களினாலே கிடைக்காது. அதனாலே நாம் நம்முடைய உயர்ந்த பொருளான ஆத்ம வஸ்துவை நல்ல ஆச்சாரியனை தேடி அவரிடத்திலே ஒப்படைக்க வேணும். இதில் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஆத்மாவை காட்டிலும் நமக்கு பெரிய சொத்து இல்லை, அதுதான் எல்லாத்த காட்டிலும் பெரிய சொத்து. அதுக்கு ஈடு இணையான சொத்து கிடையாது. அந்த சொத்தை வீணடிக்காம சதாச்சாரியரிடத்திலே போய் தேட வேணும் என்று இந்த அம்சத்திலே முதல்ல தொடங்கி இந்த நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை எப்பேற்பட்டதான சதாச்சாரிய பரம்பரை என்பதை நாம் நம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு உபதேசித்த வழியிலே சொல்லிட்டு வரோம். எம்பெருமான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணும்போது எப்பொழுதும் இந்த ஜகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கு ஏதாவது நன்மை செய்து கொண்டே இருக்க வேணும். வெறுமை கர்மாவுக்கு புண்ணிய பாபங்களுக்கு பலனை கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் ஜீவாத்மாக்களுக்கு க்ஷேமத்தை செஞ்சு அவாளும் தத்துவஜானிகளாகி அவாளும் நல்ல சதாச்சாரியர்கள் அடைஞ்சு அவளாலே நம்மிடத்திலே வந்து பெரிய வாழ்வான ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகள் கோஷ்டியிலே சேர வேணும், சேர்ப்பிக்க வேணும் என்று ஆசைப்பட்டு உலகத்தில் எத்தனையோ அதிசயங்களை எப்பவும் உண்டாக்கி வச்சுட்டே இருப்பது போல ஆச்சாரியர் என்கிறதான உயர்ந்த அதிசயத்தையும் பெருமாள் கொடுத்துட்டே இருப்பார். அவ்வேறுபட்ட சதாச்சாரிய பரம்பரை எது என்று தேடி ஆசிரியிக்க வேண்டியது ஒரு ஜீவாத்மாவுக்கு உயர்ந்தது கடமை க்ஷேமமாகும். அந்த ரீதியிலே ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சாரிய பரம்பரை ரொம்ப உசந்தது. எம்பெருமான் தொடங்கி பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் அவர்களுக்கு சிஷ்யராய் இந்த லோகமெல்லாம் பெரிய ஆச்சாரியர் இவரை போல் ஒரு ஆச்சாரியர் இல்லை என்று நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எந்த ராமானுஜருடையதான திருவடி பலத்தினாலே திருவடியை ஆசிரியத்தினாலே கீழுள்ள ஆச்சாரியர்கள் எல்லாரும் பெரிய பெருமை பெற்றார்களோ எந்த ராமானுஜருடையதான திருமுடி சம்பந்தத்தினாலே மேலுள்ள ஆச்சாரியர்கள் எல்லாரும் பெருமை பெற்றார்களோ, அப்படி திருமுடி சம்பந்தத்தினாலும் சதாச்சாரிய பரம்பரையான நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பெரிய பவித்திரமான பரம்பரையாய், உயர்ந்த பரம்பரையாய், சத்தியமான பரம்பரையாய், ஜகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை தரக்கூடியதாய், திரிஜகத்து புண்ணிய பலம் என்று சொல்லும்படியாக மூன்று லோகங்களும் பண்ணதான புண்ணியத்தினுடைய பாக்கியமாக நம்முடைய ராமானுஜர் அவதரித்தார். அவருடையதான திவ்ய சரித்திரம் லோகமெல்லாம் பிரசித்தமாய், ராமானுஜருடையதான திவ்ய சரித்திரத்திலே ஒவ்வொரு அம்சமும் அநேகமாக இப்பொழுது இந்த உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கிறவா எல்லாருக்குமே நன்னாவே தெரிஞ்சிருக்கும். சில பேர் இந்த ராமானுஜருடையதான வைபவத்தை நாம் மேலே சொல்ல போகிறோமே, இதில் பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சில விஷயங்கள் புதுசாக கேட்குறவாளும் இருப்பா. நாம் அனுபவிக்கும் போது ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையை யதாசக்தி ரொம்ப விஸ்தாரமாக அனுபவிச்சுமானால் ரொம்ப நாட்கள் ஆகும்ன்றதுனாலே குறுக அனுசந்திச்சு மேற்கொண்டு நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பரம்பரையும் நாம் அனுபவிக்க வேண்டி இருப்பதனால ரொம்ப விஸ்தாரமும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாமல் ஓரளவிலே ராமானுஜருடையதான திவ்ய பிரபாவத்தை நாம் இனி மேற்கொண்டு அனுபவிக்க போகிறோம். இப்பொழுது சொல்லும்படியானதான வருஷக்கணக்கில் 2017 வருஷம்னு சொல்லுவா, இப்பொழுது 2017 வருஷம் வரப்போகிறது. 1000 வருஷங்களாக ஸ்ரீ ராமானுஜருடையதான திவ்ய பிரபாவத்தினாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நிலை குலையாமல் அழகாக நடந்துட்டு வருது. 2017 வருஷத்தில் சுவாமி பாஷிகார் என்னும் ராமானுஜர் என்னும் சொல்லும்படியான நம் உயர்ந்த ஆச்சாரியர் சித்திரை மாதம் திருபாதிர நட்சத்திரத்திலே பிங்கள வருஷத்திலே பஞ்சமி திதியிலே அவதரித்தார். ஒரு சின்ன சாதாரண ஒத்துமை, இதே மாதிரியான சித்திர மாதம் பஞ்சமியில தான் சங்கராச்சாரியரும் அவதரித்தார் என்று அவருடைய சம்பிரதாயத்திலே சொல்கிறான். பாஷ்யக்காரர் அவதரித்தது திருவாதிரை, பின்னாலே நம்ம சுவாமி தேசிகன் அவதரித்தது திருவோணம். ஏதோ ஒரு அதிசயம், இந்த ரெண்டு நட்சத்திரத்தை மாத்திரம்னா திருவாதிரை திருவோணம்னு சொல்லி திரு சப்தத்தினாலே சொல்லும் வழக்கம் தமிழ்நாட்டிலே உண்டு. வேறு நட்சத்திரங்களுக்கு இந்த திரு கிடையாது. உயர்ந்ததான நட்சத்திரமான அப்படின்னாலே அதை திரு என்று சொல்லும் வழக்கம் வந்துடுத்து. அந்த ரெண்டு உயர்ந்த நட்சத்திரங்களிலே நமக்கு ரெண்டு உயர்ந்த ஆச்சாரியர்கள் அவதரிச்சிருக்கான். பாஷ்யக்காரர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தது முதலேயே அவதரித்த நாளிலேயே அத்தியாவசியமான மகா தேஜஸோடு இவர் ஒரு பெரிய அவதார புருஷர்தான், மகா புருஷராக வரப்போகிறார் என்று அவருடைய திருமுகத்தில் இருக்கிற ஒரு ஜோதிஷு திருமேனியில் இருக்கிறதான ஒரு திவ்ய தன்மையை கட்டாட்சிச்சு பாஷ்யக்காரருடையதான மாதுலர்னு சொல்லும்படியான மாமா பெரிய திருமலை நம்பிகள்னு சொல்லுவோமே, அந்த திருமலை நம்பிகள் ஸ்ரீபெரும்புதூருக்கு திருமலையிலிருந்து வந்து குழந்தையை கட்டாட்சிச்சு அற்புதமான தேஜஸோடு இவன் அப்படியே சாட்சாத்து எம்பெருமானுக்கு ஜீவாத்மாக்கள் சேஷபூதர்கள் என்கிறதான இந்த சேஷத்த ரசத்தை உலகத்தெல்லாம் பரப்ப போகிறார். அப்பேற்பட்டதான அந்த சேஷத்துவ ரசம்தான் ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான உயர்ந்த ஜானம். அந்த சேஷத்துவ ரசத்தை எல்லாருக்கும் கொடுத்து நாம் எல்லாம் சேஷபூதாள் பெருமாள் சேஷி என்கிறதான இந்த சேஷசேஷி சம்பந்தத்தை எல்லாருக்கும் அத்தியாச்சரியமாக ஊட்டப்போகிறதான பெரிய மகாபுருஷராக அவதரிச்சிருக்கார். ஆதிசேஷனுக்கு தான் அப்பேற்பட்டதான சேஷத்துவ ரசத்தினுடைய உச்சம் தெரியும். அந்த சேஷத்துவ ரசத்தினுடைய உச்சம் தெரிஞ்சவர் தான் சேஷத்துவ ரசத்தை எல்லாருக்கும் நமக்கெல்லாம் அனுபவிக்க கொடுக்க போகிறார் என்று திருவள்ளுவத்தினாலே தான் ஊகித்து இந்த குழந்தை ஆதிசேஷ அவதாரம்தான், அதனாலே இவருக்கு அதே ஆதிசேஷ அவதாரமாக இளைய பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மணனாக ராமானுஜனாக அவதரித்த அதே திருநாமந்தான் பொருந்தும்னு இவருக்கு ராமானுஜன் என்னும் லக்ஷ்மணன் என்னும் திருநாமம் சாத்தி கூப்பிடும் திருநாமம் இளையாழ்வார் என்று அப்பொழுது அனுகிரகித்தார். அந்த குழந்தைக்கு ரக்ஷார்த்தமாக குழந்தை பிறந்த உடனேவே அது புண்ணியாக வாசனம் நாமகரணம் பண்ணும்போது குழந்தைக்கு திருவிலச்சினை பதித்தார் என்பதாக குரு பரம்பரையிலே சொல்லியிருக்கான். திருவிலச்சை பறித்தார்னா சங்க சக்கரங்களை சாத்துறது. நாமும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது சங்க சக்கரம் சாத்திப்போம் ஆச்சாரியாளுக்கிட்ட. அது மந்திரபூர்வமாக ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்க நாம் சொல்லி அந்த மந்திரங்களை சொல்லி சுதர்சன ஆழ்வார் பாஞ்சசன்ய ஆழ்வாருடைய மந்திரங்களை நாமும் உச்சரித்து பெற்றுக்கொண்டு சம்ஸ்காரம் பண்ணிப்போம். மேற்கொண்டு இன்னும் திருவட்டாட்சணம் துவயம் சரம ஸ்லோகம் இப்படி மந்திரோபதேசங்கள்லாம் ஆகும். ஆனால் இது பாஷ்யக்காரருக்கு ரக்ஷார்த்தமாக குழந்தை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பத்தோட ஒரு குறவும் இல்லாமல் சரீரத்திலும் மனசிலும் இன்னும் வாழ்க்கையிலும் ஒரு வாட்டமும் இல்லாமல் உயர்ந்ததான அப்படியே வைஷ்ணவ சொத்தாக வளர வேண்டும் என்ற ஒரு பெரிய அனுகிரகத்தோலே திருமலை நம்பிகள் பாஷ்யக்காரருக்கு அவதரித்த புண்ணியவாச தினத்திலேயே அவருக்கு திருவிலட்சணை பதித்தார் என்று தாம் தம்முடையதான சங்கச்சக்கரங்களை பாஷ்யக்காரருக்கு மந்திர புரஸ்தரமாக லேசாக மெதுவாக திருத்தோள்களிலே பதிப்பது. அது அந்த குழந்தை வைஷ்ணவ சொத்தாக இருக்கும். பெருமாள் அனுகிரகத்தோடே பரிபூர்ணமாக சங்கச்சக்கர ஆழ்வார்கள் காப்பாற்றுவா என்றதான ஒரு ஒரு பெரிய அனுகிரகமாக அளித்தது. பின்னால் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பெரிய நம்பிகளிடத்திலே சாட்சாத்தாக யதாசாஸ்திரம் பஞ்சசம்ஸ்காரமாக இதே திருவிலட்சணை பதிச்சுண்டார்ன்றது பின்னாடி வரப்போகுது. இந்த பாஷ்யக்காரருடையதான அவதார் விசேஷம் எப்படி இருந்தது என்பதை பின்னாலே நம்ம ஆச்சாரியர்கள் அனுபவிக்கும் போது இவர் சாட்சாத்து சேஷரசமே சேஷத்வரசம். சேஷத்வரசம்னா எம்பெருமான் உலகத்தினுடைய எல்லா பயனையும் அனுபவிச்சுண்டிருக்கிற உயர்ந்த பயனாளி. அதாவது எல்லா வஸ்துக்களுடையும் சேத்தனம் அச்சேத்தனம் முதலான சர்வ வஸ்துக்களுடையதான பிரயோஜனத்தையும் அனுபவிச்சுண்டிருக்கிறவன் என்பதனாலே பயனாளி என்று சொல்லும்படியா பயனை அடைபவன்றதுனாலே சேஷி என்று சொல்றது. அதே போல ஜகத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களும் சேதனம் அச்சேதனம் எல்லாம் பகவானுக்கே பயன்பட்டு இருக்கு. நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா விஷயத்தினாலும் எல்லா விதத்தினாலும் பெருமாளுக்கு தான் பயன்பட்டு இருக்கோம், அவருடைய சந்தோஷத்துக்கு தான் பயன்பட்டு இருக்கோம் என்பதனால இப்படி பயன்படும் நம்முடையதான சொரூபத்தை சேஷம் என்று சொன்னான். இப்படி சேஷம்னும் சேஷி என்னும் இதுதான் எம்பெருமானுக்கு பயன்படுவதே நம் சுரூபமாய், இந்த பயனை அடைவதே பெருமாளுடையதான சுரூபமாய், இப்படி சேஷசேஷி பாவம் நமக்கு உறவு. நம்மாலே பயன்பெறுபவன், ஆனந்தத்தை அடைபவன், சேதனாச்சேதன வஸ்துக்களினாலே ஒரு சந்தோஷத்தை பெறுபவன் பெருமாள் சேஷி. பெருமாளுக்கே பயன்படுபவர் சேஷர். இப்படியான இந்த சேஷ தத்துவம் இருக்கே பெருமாளுக்குத்தான் நாம், பெருமாளுக்குத்தான் நாம், பெருமாளை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதான இந்த உறவு அந்த உயர்ந்தவனுக்கு, உயர்வர உயர்ந்தலாம் உடையவனுக்கு, அயர்வரும் அமரர்கள் அதிபதிக்கு, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுக்கு, ஜெகத்காரணபூதனுக்கு, சர்வலோக சரண்யனுக்கு, சர்வாந்தர்யாமிக்கு, சர்வ வஸ்துக்களுடையதான ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவனுக்கு, பரமானந்த மூர்த்திக்குத்தான் இந்த இப்பேற்பட்ட உயர்ந்த பெருமாளுக்கு நாம் அந்தரங்கமான, ரொம்ப சொந்தமான, ரொம்ப இஷ்டமான, ரொம்பவும் இனிப்பான, பிரயோஜனப்படுற வஸ்து என்கிறதான இந்த சுவாரஸ்யம்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அடித்தளமாக இருக்கு. இந்த அடிப்படையான ரசம் இருக்கே இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆனந்த ரசம். இது நாம் பெருமாளுக்குத்தான் சொன்னோம், பெருமாளுடைய சொத்து, பெருமாள் தான் நம்முடையதான சுவாமி, பெருமாள் தான் நம்முடைய ஆனந்தம், பெருமாளுக்கே நாம் எல்லாம் எல்லாம் நமக்கு எல்லாம் நாம் பெருமாளுக்கே பிரயோஜனப்படுறவான்றதான இந்த ரசத்தை ரொம்ப தெரிஞ்சின்றவர் யாருன்னா சேஷன் என்பதனாலே ஆதிசேஷன்னு சொல்கிறோம். சேஷன்னா பாம்புன்னு அர்த்தம் கிடையாது, சேஷன்னா எம் பெருமாளுக்கு பயன்படுறவர்னு அர்த்தம். அதில் எத்தனையோ நித்திசூரிகள், எத்தனையோ ஜீவாத்மாக்கள், முக்தாத்மாக்கள், இன்னும் சம்சாரத்திலே இருக்கிற சம்சாரிகள் எல்லாரும் பெருமாளுக்கு பயன்படுறவாளாக இருந்தாலும், அத்தனை பேர் பயன்பட்டுருந்தாலும் பயன்பட்டுருந்த இப்போ ஏற்பட்டதான அதை நான் பெருமாளுக்கு பயன்படுகிறோன்ற ரசத்தை அனுபவிச்சுண்டு அதனுடைய உச்சபாவத்திலேயே எப்பவும் நிற்கிறவர் ஆதிசேஷனான் அப்படின்னாலே அனந்தன்னு திருநாமம் உடையவருக்கு ஆதிசேஷன் அப்படின்னும் இன்னொரு திருநாமம் ஏற்பட்டிருக்கு. அந்த சேஷத்துவ ரசம்தான் இப்பொழுது லோகத்திலே பரவ வேணும் பரப்ப வேணும்னு ஆதிசேஷனே மீண்டும் அவதரிச்சதுனாலே பாஷ்யக்காரர் ஆதிசேஷாவதாரம் அப்படின்னும் பெரியவாள் புராணங்களை கொண்டு சொல்றா. கலவு கஷ்யத் பவிஷ்யதி, கலியுகத்திலே ஆதிசேஷனே மீண்டும் பிறக்க போறார்னு புராணம் சொல்லித்தே அந்த கலியிலே பிறந்தவர் ஆதிசேஷன் சாட்சாத் ராமானுஜர் தான் என்பதனாலே ஆதிசேஷ அவதாரம்னு சொல்லுவா. ராமானுஜரே திருச்செவி சாத்தினது ராமானுஜன் நூத்தந்தாதி. அந்த ராமானுஜன் நூத்தந்ததிலே ராமானுஜர் யாரு, ராமானுஜர் யார் என்று அங்கே திருவரங்கத்தம் வந்தனார். ராமானுஜரை பற்றி விண்ணப்பிக்கிறார் ராமானுஜரிடத்திலேயே. ராமானுஜ நூத்தந்தாதி மொத்தம் ராமானுஜர் திருத்தவி திருச்செவி சாட்டி உகந்தது 108 பாசுரங்கள். அது திவ்ய பிரபந்தத்திலே கடைசியான பிரபந்தம் அது ராமானுஜ நூத்தந்தாதி. அந்த ராமானுஜ நூத்தந்தாதியிலே ராமானுஜரை பற்றின பெருமை அபாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது ராமானுஜ நூத்தந்தாதியிலே ஒவ்வொரு பாசுரத்திலையும் ராமானுஜருடையதான அத்தனை வைபவம் அத்தியாச்சரியமாக இன்னொரு தராலே அப்படி சொல்ல முடியுமா? அதுவும் ராமானுஜரே திருச்செவி சாட்டி உகந்து அப்படி இருக்கிறதான அந்த திரு ராமானுஜ நூத்தந்தாதியில பாஷ்யக்காரர் யாருடைய அவதாரம்னு சொல்லச்சே ஆதிசேஷ அவதாரம்ன்ற வார்த்தை அதில் இல்லை. ராமானுஜர் எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களான பஞ்ச ஆயுதங்களை திருவாழி திருச்செங்கு எம்பெருமானுடையதான கௌமோதகி என்கிறதான கதை நந்தகம் என்கிறதான கத்தி உண்டே ஷாரும் என்கிறதான சார்கம் என்கிற வில் உண்டே இந்த அஞ்சும் சேர்ந்து பஞ்சாயுதங்கள் திவ்ய பஞ்சாயுதங்கள்னு சொல்லுவோம். இந்த பஞ்சாயுத ஆழ்வார்கள் தான் பாஷ்யக்காரராக திருவவதாரம் செய்தார் என்று அங்கே ஸ்ரீ ராமானுஜன் உத்தந்தாதிலே அருள் செய்கிறார் திருவரங்கத்தமுதனார். அடையாறு கமலத்து அலர்மகள்கள் வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படரு தண்டும் ஒன் சார்க வில்லும் உடையாறு புரிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கு என்று இடையே இராமானுஷமுனியாயின இந்நிலத்தே இராமானுஷமுனியாயின எவையெல்லாம் சேர்ந்து எந்த பஞ்ச திவ்யாயுதங்கள் ஆழ்வார்கள் சேர்ந்து ஸ்ரீ ராமானுஜர் ஆனான கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படரு தண்டும் உன்ஷாருங்க வில்லும் உடையாறு புரிசங்கமும் இப்படி பஞ்ச திவ்யாயுதங்கள் தான் பூதலம் காப்பதற்கு என்று இடையே இராமானுஷமுனியாயின எம்பெருமானிடத்திலே நித்தியசூரிகளாக திவ்ய பஞ்சாயுதங்கள் ஆழ்வார்கள் கைங்கரியம் பண்ணுவாளே அவளே எம்பெருமானுடைய நியமனத்தினாலே எல்லாரும் சேர்ந்து மொத்த பேரும் தங்களுடையதான அம்சாவதாரமாக ஒரே உருவமாக வந்து ஸ்ரீ ராமானுஜராக அவதரிச்சார் என்று இது ராமானுஜரே திருச்செவி சாற்றின ராமானுஜ நூத்தந்தாதியிலே காணும் விஷயம். இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் எதிராஜ சத்தத்திலே அத்தியுத்பதமாக வர்ணிக்கும் போது சாதிக்கிறார். வவ்ருதே பஞ்சபிர் ஆயுதை முராரேஹே பஞ்சபிகி ஆயுதைஹி முராரேஹே வவ்ருதே எம்பெருமானுடைய திவ்ய பஞ்ச ஆயுதங்கள் பாஷ்யக்காரராக அவதரித்து வளர்ந்து லோகத்திலே நமக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுத்தன என்று இப்படி சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். சுவாமி தேசிகனே இன்னொரு இடத்துல சாதிக்கும் போது எதிராஜ சத்தத்தில விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரதாரஸ்திரிதண்டா எந்த விஸ்வக்சேனரை கொண்டுதான் லோகத்தை நிர்வகிக்கிறாரோ எம்பெருமான் அந்த விஸ்வக்சேனரையே உம்முடைய அம்சாவதாரமாக நீர் அவதரிக்க வேணும்னு எம்பெருமானுடைய உத்தரவுனாலே விஸ்வக்சேனர் பாஷ்யக்காரராக வேணும்னு சாதிச்சார்னும் சாதிக்கிறார். இன்னொரு இடத்துல சாதிக்கும் போது காஷாயேண கிருஹீத வீதவசனா தண்டை திரிபிர்மண்டிதா சா மூர்த்திர் முரமர்தனியந்த சம்ரக்ஷிணி எத்ரக்ஷாவித தீர்த்தவர்தியாம் அபியசியதாம் என் குணான் ஆசிந்தோரனிதம் பிரதேச நியதா கீர்த்தி பிரஜாகர்த்தினா. சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது பாஷ்யக்காரன்னா யாருன்னு நினைச்சுங்கோ சாட்சாத் எந்த எம்பெருமான் முன்னாலே தான் பீத்தக வாடை சாத்திண்டு பீதாம்பரதாரியாக லோகத்திலே எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்கானோ அதே எம்பெருமானே பீதாம்பரத்தை களைஞ்சி போட்டுட்டு காஷாயத்தை கொடுத்துண்டு கையில திருதண்டத்தை ஏந்தி கொண்டு அத்தியாச்சரியமாக சாட்சாத் பகவத் அவதாரமாகவே ராமானுஜர் நமக்கெல்லாம் அவதரிச்சார் என்று அப்படியும் ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். பீதாம்பரத்தை களைஞ்சி போட்டுட்டு காஷாயத்தை சாத்திண்டு சங்க சக்கரங்களை மறைச்சி வச்சுட்டு கையிலே திருதண்டத்தை ஏந்தி கொண்டு ஒரு உத்தம ஆச்சாரியராக சுவாமி பாஷ்யக்காரர் அவதரிச்சார். எப்படியாகும் இதே எம்பெருமான் முன்னால் ஆத்ரேயராக அவதரிச்சு தத்தாத்ரேயராக அவதரிச்சு லோகத்திலே உயர்ந்ததான சந்யாசாசிரமம் சன்னியாசி லக்ஷணம் சன்னியாசி தர்மம்னா எப்படி இருக்கணும்னு லோகத்திலே பிரச்சாரம் பண்ணி காட்டினாரோ அதே எம்பெருமான் தான் மீண்டும் எப்படி உசந்த சன்னியாசியாக இருக்கணும் எப்படி போலி சன்னியாசியாகலாம் இருக்கக்கூடாது எப்படியாக்கும் சன்னியாசி உலகத்திலே ஒரு லோகத்துக்கு க்ஷேமத்துக்காகவே சதாச்சாரியராக நடையாட வேணும்னு மீண்டும் லோகத்திலே காட்டி கொடுப்பதற்காக அவதரிச்சார்னு அந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். ஆக இப்படி பாஷ்யக்காரருடைய திவ்ய பிரபாவத்தை ஆராயும் போது ஆச்சாரியால் திகச்சு போய் இவர் யாராக இருக்கும் யாராக இருக்கும்னு நினைச்சா பெருமாளாகவே இருப்பாரோ பெருமாளுடைய உயர்ந்ததான ஹேதிராஜன்னு சொல்லும்படியான சக்கரத்தாழ்வாரோ சங்காழ்வாரோ கதையோ கட்கமோ விஷாரங்கமோ என்னெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு மூர்த்தியோ இல்லை சாட்சாத்து எம்பெருமானுடையதான எல்லா கைங்கரியங்களிலும் தானே ஈடுபட்டு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம் வீழ்கடலுள் என்னும் புனையாம் மணி விளக்காம் பூம் பட்டாம் புல்கு மனையாம் திருமார்க்கரபு என்று ஆழ்வார்கள் அனுசரித்த ரீதியிலே எல்லா விதமான கைங்கரியங்களையும் பெருமாளுக்கு செய்து கொண்டு பெருமாளுக்கு பாதுகையாக பெருமாளுக்கு சாத்திக் கொண்டும் பீதாம்பரமாக பெருமாள் சாத்திக்கிறதான கிரீட்டமாக திருவடியிலே சாத்திக்கிற பாதுகையாக இருக்கட்டும் திருவடியிலே சாத்திக்கிற கிரீட்டமாக இருக்கட்டும் திருமேனிலே சாத்திக்கிற திவ்யா ஆபரணங்களாக இருக்கட்டும் பெருமாள் சாத்திக்கிறதான பீதாம்பரமாகத்தான் இருக்கட்டும் ஏதோ பெருமாள் நடந்து வெளியிலே போனால் போக முடியாது கொடையா இருக்கட்டும் திருவனந்தாழ்வான்னா எல்லா கைங்கரியங்களையும் பெருமாளுக்கு தான் ஒருத்தரே நெருக்கமாக பெருமாள் அணைச்சு பெருமாள் அணைச்சுண்டு பிராட்டிக்கும் விடாததான நெருக்கத்தோடு பெருமாளை இப்படி அனுபவிக்கிற திருவனந்தாழ்வான் தான் இவ்வளவு பிரேமத்தோட இவ்வளவு அந்த விஷ்ணு பக்தியை லோகத்திலே பரப்பி வச்சுக்கக்கூடிய ராமானுஜராக அவதரிச்சிருப்பார் என்பதனாலே இவர்தான் ஆதிசேஷ அவதாரம் தானோன்னு இல்லை விஸ்வக்சேனன் லோகத்தை எல்லாம் நிர்வகிக்கிறாரே எம்பெருமானுடைய ஆக்ஞியினாலே பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக அந்த புறத்திலே ஆனந்தமாக சஞ்சரிக்கட்டும் பெருமாளுடையதான ஜெகத் நிர்வாக பொறுப்பு மொத்தம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களையும் தன்னுடையதான ஒரு செங்கோல் அசைவிலே நடத்துகிற விஸ்வக்சேனரான அப்பேற்பட்டவர் தான் இப்பேற்பட்டதான உசந்த விஷ்ணுவ சம்பிரதாயத்தை லோகத்தில் இந்த கலியுகத்திலே கலி புருஷனை அண்ட விடாம பண்ணி சாதிக்க முடியும்ன்றதுனாலே விஸ்வக்சேனர் தானோன்னு எப்படி பெருமாளோ விஸ்வக்சேனரோ ஆதிசேஷன் தானோ இல்லை பெருமாளுடையதான திவ்ய பஞ்சாயுதங்கள் தானோ என்றெல்லாம் இப்படி பிரமிச்சு போற்றும்படியாக இதில் பிரமிப்பு என்னால் ஏதோ புரியாம சொல்லிட்டான்னு இல்லை இத்தனை அம்சங்களும் பாஷ்யக்காரருடையதான திருமேனியிலே நிறைஞ்சிருந்ததுனால இந்த இவ்வளவு உயர்ந்த ஆச்சாரியர் இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எங்கும் எந்த சம்பிரதாயத்திலும் நம்ம சம்பிரதாயத்திலுமே கிடையாதுங்கிறதுனால தான் பாஷ்யக்காரர் இத்தனை ஆச்சாரியர்கள் மத்தியத்தில் இவ்வளோ வசத்தியாக அவருடைய திருவடி சம்பந்தத்தினாலே வைஷ்ணவ சம்பிரதாயம் ஏற்றம் பெற்றது அவருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே பூர்வாச்சாரியர்கள் ஏற்றம் பெற்றார்கள் என்று இப்படி ரொம்ப போற்றி சொல்வது பாஷ்யக்காரருக்கு சம்பிரதாயத்தில் என்ன விசேஷ தனி ஏற்றம் என்று கூட ஒரு சமயம் யோசித்து பார்ப்பார் நாதமுனிகள் இல்லையா அளவந்தார் இல்லையா பின்னால் இப்படி சுவாமி தேசிகன்லாம் இல்லையா இத்தனை ஆச்சாரியர்கள் வசந்த வசந்த ஆச்சாரியர்கள் ஒத்தொத்துறமே மகர்ஷிகள் பல லட்சம் மகர்ஷிகளை காட்டிலும் வசந்தவாளான ஆச்சாரியர்கள் ஆச்சேன்னா அத்தனை ஆச்சாரியாலும் போற்றும்படியாக இப்பேற்பட்டதான இத்தனை திவ்ய அவதார விசேஷங்களும் சேர்ந்து ஒரே அவதாரமாக ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரிச்சிருந்தார்ன்றதுனால தான் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு இவ்வளவு ஏற்றம் அதனாலே பிரமிச்சு போய் சொன்னான்னு இல்லை இத்தனை அம்சங்களும் சேர்ந்து எப்படி இவ்வளவு உத்தம ஆச்சாரியராக வதிச்சார் என்றதான ஒரு ஆச்சரியத்தில் நம்ம ஆச்சாரியால் ரொம்பவும் மண்டியிருந்தா ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான திவ்ய அவதார விசேஷத்தில் இப்படி அவதார விசேஷம் விசேஷமாக இருந்தது போக அவதரிச்சால் எப்படி தெய்வமாகவே வாழ்ந்து காட்டுவது என்று இல்லாமல் எப்படி ஒரு மனுஷராக சதாச்சாரியராக பொதுமக்களிடத்திலே எப்படி சாமானியராக வளர்ந்து அவர்களிடத்திலே பகவத் பக்தியை ஊட்டி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை பரப்பி சத் சம்பிரதாயமான பிரபத்தி சாஸ்திரத்தை அவர்களுக்கு காட்டி கொடுத்து ஊட்டி கொடுத்து வளர்த்து கொடுத்து எப்படி ஆகும் ஸ்ரீராமன் அவதரித்த போது ஒரு சாதாரண ஒரு சக்கரவர்த்தி குமாரனாக அவதரித்து தானும் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் சோகங்கள் எப்படியான பல விஷயங்கள் எல்லாம் தான் நடத்தி காட்டி பிராட்டியை பிரிவதும் அழுவதுமாக எங்கே போனால் பிராட்டி என்று தெரியாமல் ஒரு வருஷம் கதறினா போல இப்படியெல்லாம் எப்படி பெருமாள் அவதரித்த போது சில தர்ம சம்ஸ்தாபனார்த்தமாகவும் துஷ்ட நிகிரகார்த்தமாகவும் சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் எத்தனையோ அபிநயங்கள் எல்லாம் செய்து காட்டுவார் அதுபோல ஸ்ரீ ராமானுஜருடையதான திவ்ய சரித்திரத்திலையும் ஒரு சாமானியமான ஒரு சதாச்சாரியர் ஒரு உத்தமமான மகாபுருஷர் ஒரு அவதார புருஷர் மனுஷர்களிடத்திலே அவர் தான் பட்டதான கஷ்ட நஷ்டங்கள் அவருடையதான பாரிப்புகள் ஏக்கங்கள் அவர் சிஷ்யாலை அனுகிரகிச்சதான உயர்ந்த சரித்திரங்கள் பகவத் பக்தியோடைய லோகத்துக்கு நடத்தி காட்டினதான ஒரு திவ்ய சரித்திரங்கள் இப்படி எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணதான விசேஷங்கள் இதெல்லாம் சேர்ந்து ராமானுஜர் அடிதான திவ்ய சரித்திரமாக நாம் மேற்கொண்டு இப்பொழுது அனுபவிக்க போகிறோம். சாட்சாத் எம்பெருமான பதரிச்சாலும் பிராட்டை பதரிச்சாலும் நித்தியசூரிகள்லாம் வந்து அவதரிச்சாலும் கூட இங்கே பூமியிலே வந்து அவதரிக்கும் போது பூமியிலே தானும் ஒருவர்களாக இருந்து மக்களோடே கலந்து மக்களுக்கு நல்ல வழிகாட்ட வேணும்னு அவர்களுக்கு மத்தியத்திலே தான் ஒரு உத்தமமான ஒரு புருஷனாகவோ இல்லை உத்தமமான ஸ்திரீயாகவோ பிராட்டி எப்படி உத்தமமான ஸ்திரீயாக சீதையாக இருந்து காட்டினாலோ அப்படியாக்கும் ஸ்ரீபாஷ்யகாரரும் ஒரு உத்தமமான மகாபுருஷராக ஆச்சாரிய புருஷராக பல திவ்யமான சரித்திரங்களை நடத்தி காட்டி போயிருக்கிறார். பாஷ்யகாரருடையதான உயர்ந்த பெருமை பல பலவாக ஆச்சாரியர்கள் ரொம்பவும் அனுபவிச்சிருந்தாலும் நாம் சில சில விஷயங்களை மாத்திரம்தான் மேற்கொண்டு அனுபவிக்க போகிறோம். நம்முடைய மொத்த சதாச்சாரிய பரம்பரையினுடைய பெருமையும் அனுபவிக்க வேண்டி இருப்பதனாலேயும் பாஷ்யகாரருடையதான விசாரமான சரித்திரத்தை மகான்கள் பெரியவாரிடத்திலே நிறைய கேட்டிருப்பான்றதுனாலையும் சுருக்கமாக எடுத்துட்டு போகிறோம். அதில் முதல்ல பாஷ்யகாரருடையதான உயர்ந்த பெருமை சுவாமி தேசிகன் நாம் கொண்டாடினபடி மாலுகந்த ஆசிரியர் என்பது தான் பாஷ்யகாரருடையதான உயர்ந்த பெருமை. நம்ம ஆச்சாரியாளுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்கார். நம்ம ஆச்சாரியாள் பெருமாள் ஆசைப்பட்டு ஆச்சாரியாளாக்கிற ஆச்சாரியர்கள் அதுதான் நம்ம ஆச்சாரியாளுக்கு ஒரு பெரிய பெருமை. பெருமாள் ஆசைப்பட்ட ஆச்சாரியாள் பக்தர்கள் பெருமாள் ஆசைப்படுவது லோகம் எல்லாத்துலேயும் உண்டு எல்லா மதத்துலேயும் உண்டு. ஆனால் பெருமாள் ஆசைப்பட்ட ஆச்சாரியால்னா நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிற ஆச்சாரியால் அதில் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்தானம். பெருமாள் ரொம்பவும் ஆசைப்பட்ட ஆழ்வு ஆச்சாரியால்னு சொன்னால் பாஷ்யகாரர் தான் சொல்லணும். பாஷ்யகாரன் முதலே அவதரிச்சது ஸ்ரீபெரும்புதூரில், அவனும் ஸ்ரீபெரும்புதூர்லே அவதரிச்சு ஸ்ரீபெரும்புதூர்லே வளர்ந்து வந்த காலத்திலே தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலே எல்லா விதமான சம்ஸ்காரங்களையும் பெற்றுண்டு மேற்கொண்டு வேதாந்த சாசனம் வாசிப்பதற்கு யாராக இருப்பார்னு பார்த்தா அப்பொழுது ரொம்ப பிரசித்தராய் ரொம்ப சண்ட பிரச்சண்டரான மகா பிரசித்தராயிருந்தவன் இந்த அத்வைத சம்பிரதாயத்தினுடைய சூரர்னு சொல்ல முடியாத யாதவ பிரகாசர் திருப்புட்குழியிலே பாடசாலை நடத்திட்டு இருந்தார். காஞ்சிபுரத்துக்கும் திருப்புக்குழிக்கும் ரொம்ப நெருக்கம், அங்கிருந்து 9 கிலோமீட்டரில் தான் இருக்குது திருப்புக்குழி. அந்த திருப்புக்குழியிலே விஜராக பெருமாள்னு ரொம்ப உசந்த பெருமாள் சன்னதி ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. அந்த திருப்புட்குழியிலே பாடசாலை நடத்திட்டு இருந்தார் யாதவ பிரகாசர். அந்த யாதவ பிரகாசரத்துடைய வாயிஷா கசடரை வாசிக்கலாம் என்பதாக பெரியவாள் நியமிக்க அதனால யாதவ பிரகாசரிடம் போய் வாயிச்சுண்டு இருந்தார். அப்படி வாயிச்சுண்டு இருந்த போது தான் அந்த யாதவ பிரகாசருக்கும் இவருக்கும் எம்பெருமான் சகுணம்ன்றதுல தான் பாஷிகாரருக்கு திருவுள்ளம் இருக்கு. அவர் எப்பவுமே நிர்குணம்ன்றதான வாதத்தையே முன்னிட்டு கொண்டு அவர் காலக்ஷேமம் சொல்லி வர அதனாலே ஏற்பட்டதான மனஸ்தாபங்கள் அதிலே பாஷிகாரருக்கு ஏற்பட்டதான லாபங்கள் பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சது இதெல்லாம் ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம். அப்படி பாஷிகாரர் அவரிடத்திலே வாசிச்சுன்ற இந்த காலத்திலே பின்னாலே அவரிடமிருந்து பிரிஞ்சு தனியாக எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு சாலக்கணத்திலேருந்து தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் தான் பின்னாலே பெரிய நம்பிகளுடையதான சம்பந்தம் ஏற்பட்டது. ஆளவந்தாரை தேடி போனார், ஆளவந்தாரை சேவிக்க முடியாமல் போச்சு. ஆளவந்தாருடைய 3 விரல்கள் சரம திருமீனையிலே மடங்கி இருந்தது, அதை 3 பிரதிஜையை பண்ணினார். அதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தார் என்று பார்த்தோம் பாஷிகாரோடையதான சரித்திரத்தில். எப்படி பாஷிகார் பின்னால் சந்யாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்ட போது அவருக்கு யதிராசர் என்கிறதான உயர்ந்த திருநாமத்தை பேரருளாளப் பெருமாள் அவருக்கு அனுகிரகிச்சார். பாஷ்யகாரர் ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு இஷ்டமே படாமல் ஆளவந்தாரை சேவிப்பதற்கு வந்தேன் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள் அதற்குள் அவசரமாக நான் வரும் அன்னைக்குத்தான் ஆளவந்தாரை பெரிய வீடான மோட்சத்துக்கு அழைச்சுண்டு போனோமா, இது என்ன அவசரம் இந்த பெருமாளுக்கு, ஏன் என்னை எங்கள் ஆச்சாரியனை பார்க்க விடாமல் பண்ணினார் என்கிறதான ஒரு ஆதங்கத்தில் பெருமாளை பெரிய பெருமாளை சேவிக்காமலே திரும்பி வந்துட்டார்னு போன வாரம் சொன்னோம். பெரிய பெருமாளுக்கு பாஷ்யகாரிடத்துல அவ்வளோ ஆசை, ஆனால் இருந்தாலும் பெரிய பெருமாளை சேவிக்காமல் வந்துட்டார். ராமானுஷர் அவதரித்த போது அவருக்கு இளையாழ்வார்னும் ராமானுஷர் என்னும் திருநாமங்கள் பிரசித்தமாக இருந்தது. இளையாழ்வார் என்று கூப்பிடும் திருநாமமாக இருந்து ராமானுஷன் என்பதும் அவருடைய சர்மாவாக இருந்தது. இப்படி இளையாழ்வார் என்னும் ராமானுஷன் என்னும் திருநாமம் இருந்தது. பின்னால் அவர் சந்நியாச ஆசிரமத்தை பெரிய நம்பிகளுடையதான ஒரு பெரிய நம்பிகளுடையதான அனுகிரகத்தை பெற்றுண்டு சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரித்த போது காஞ்சிபுரத்தில் தான் அவருக்கு சன்னியாச ஆசிரமம் நடந்தது. அந்த சன்னியாச ஆசிரமத்தை பாஷிகாரர் சுவீகரித்த போது இவர் இனிமேல் உயர்ந்த சன்னியாசியாக இன்னும் இன்னும் 90 வருஷங்கள் இருக்க போகிறார் என்பதை திருவள்ளம் பற்றி எம்பெருமான் யதிராசர் என்று திருநாமம் சாத்திரியனாக சொல்கிறான். யதிராசர் என்றதான் திருநாமம் ஸ்ரீ தேப்பெருமாள் அனுகிரகிச்சதான திருநாமம். ஆக அவதரிச்சு ராமானுஜராய், அப்போது ராமானுஜரா அவதரித்த போதே பிற பெரிய விசேஷங்கள் எல்லாம் அவருக்கு நடந்தது, அதை இன்னும் பின்னாடி சொல்ல போகிறோம். ராமானுஜர் இப்போது யதிராசர் ஆகிட்டார். யதிராசராக காஞ்சிபுரத்திலேயே பெரிய நம்பகரிடத்திலே இவர் சிஷ்யவிருத்தி பண்ணிண்டு நம்ம சித்தாந்தத்தை காலக்ஷேபம் கேட்டுண்டு எல்லாரையும் ரொம்ப ஆக்கர்ஷிச்சுண்டு ஒரு வைஷ்ணவம்னா அதுக்கு ஒரு உதாரண புருஷராக இருந்து கொண்டிருந்த காலத்தில் ஆள வந்தார் ஆசைப்பட்டாரே இந்த யதிரா இந்த ராமானுஜரை நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு பிரதான ஆச்சாரியராக ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரே, அந்த ஆசையை நாம் நிறைவேற்றணுமே, அந்த அதிருஷ்டம் நமக்கு வேணுமேனு ஸ்ரீரங்கத்திலே இருந்த ஆச்சாரியர்கள் அப்பொழுது ஆளவந்தாருடைய சிஷியர்களாக இருந்த வசந்த ஆச்சாரியர்கள் ராமானுஷரவா இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளப்பட வேணும், இதுதான் வைஷ்ணவாளுடையதான ராஜதானி, இங்கிருந்து பிரவச்சனம் பண்ணணும், இங்கிருந்து சித்தாந்த பிரவர்த்தனம் பண்ண வைக்க வேணும் ராமானுஷரேன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதில் ரொம்ப ஆசைப்பட்டதில் ஆளவந்தாருடைய திருக்குமாரரான திருவரங்க பெருமாள் அரையர்னு சொல்லும் ஆளவந்தார் ஆழ்வார் அவர் இதற்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டார். நம்முடைய திருத்தகப்பனாராய் ஜெகத்விக்கியாதரான ஆச்சாரியராய் எழுந்தொழிந்த ஸ்ரீ ஆளவந்தாருடையதான திருவுள்ளம் ராமானுஷரை இங்கு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ள பண்ணி உயர்ந்த ஆச்சாரியராக்கணும்னு ஆசை. அதுக்காக எம்பெருமானிடத்திலே விஜாபிச்சு பெரிய பெருமாளுடைய உத்தரவு வைத்துண்டு தேவப்பெருமாள் சொன்னதில் வந்து தேவப்பெருமாளிடத்திலே விஜாபிச்சார். இப்படி பெரிய ஸ்ரீரங்கத்துக்கே வரமாட்டேன் என்று ஒரே பிடிவாதமாக ராமானுஜர் இருக்கார். அங்கே ராமானுஜரை தந்தருள வேணும், ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி அருள வேணும், சித்தாந்தத்தை ராஜதானியான ஸ்ரீரங்கத்திலிருந்து பிரவர்த்திப்பிக்கிறதுக்கு ராமானுஜருக்கு நீர் உத்தரவிட வேணும்னு திருவரங்க பெருமாளரியர் பெருமாளிடத்திலே தான் பிரார்த்திச்சார். பெருமாளும் தந்தோம் நம்பி ராமானுஜரை என்று அனுகிரகிக்க அதற்கு மேற்கொண்டு ராமானுஜரும் பெருமாளுடைய ஆஜ்ஞை கிடைச்சிருக்கு. தேவப்பெருமாள் நமக்கு இஷ்டமான தேவதையான தேவப்பெருமாள் நமக்கு உத்தரவு கொடுத்தார், அதனாலே அவருடைய உத்தரவு சிறமேற்கொண்டு செல்ல வேணும்னு அதற்கப்புறம் திருவரங்க பெருமாள் அறையரோட தேவப்பெருமாளை பிரிவதற்கு மனதே இல்லாமல் பெருமாளிடத்திலே கண்ணீரோடே விடைபெற்று கொண்டு பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு முதல் முறையாக போகிறார். தன்னுடைய வாழ்நாளில் பெரிய பெருமாளை சேவித்த போது தான் நல்லா யாரார் திருக்கோலம் குலதிசை முடியை வைத்து குலதிசை பாதம் நீட்டி வலதிசை பின்பு காட்டி தெந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்து அரவணை துயிலுமாக கண்டு உடலென குருகுமாரோ என் செய்கேன், உலகத்தீரே என் செய்கேன், உடல் எனக்கு உருகுமாரோ என் செய்கேன், உடல் எனக்கு உருகுமாரோ என் செய்கேன் என்று ரங்கநாதனுடையதான அந்த திவ்ய சேவையை சேவிச்சுட்டு அப்படியே கதறிப்போய் ஸ்ரீபாஷ்யகாரன் இத்தனை காலம் இழந்திருந்தேனே என்னுடைய சுவாமி இழந்திருந்தேனே திருவனந்தாழ்மான்மாலே திவ்ய திருக்கோலத்தோடே ஆசிரிதாரர்கள் வருவாளோ என்று என்று வருவான் என்று வருவான் என்று காத்திருக்கும் இத்த பித்தனை பெற்றுமந்தோ பிறவிகள் பிணங்குமாறேன்னு இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றுமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே இத்தனை அடியரானார்க்கு மூன்று எழுத்தான திருநாமம் உண்டே. இந்த மூன்று எழுத்தான திருநாமம் கோவிந்தா என்று சொல்லுவார் உண்டோ இந்த பிரபஞ்சத்திலே என்று பார்த்து அந்த கோவிந்தா என்று திருநாமம் சொல்லுவான் இங்கே வரமாட்டானோ என்று பார்த்து கொண்டு பெரிய பெருமாள் திருவரங்கத்திலே ஆதிசேஷ பரியங்கத்திலே தன்னுடைய அகன்ற திருக்கண்களோடே வருவாரோ என்று எதிர்பார்த்துட்டு இருப்பாராம். அப்படியான எம்பெருமானுடையதான உதாரமான திருவுள்ளத்தையும் திருக்கண்களையும் அப்படியே திருவடி பரியந்தமாக திருவடியிலிருந்து திருவடி பரியந்தமாக சேவித்து ஸ்ரீபாஷ்யகாரன் அப்படியே உருகி போய் நின்ற நிலையிலே பாஷ்யகாரருடையதான அந்த கம்பீரமான அதி தேஜஸ்வியான அப்பேற்பட்ட உயர்ந்ததான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எல்லாம் ஒரு திரண்டு வந்திருந்ததான பாஷ்யகாரரை குளிர கடாட்சிச்சு ஸ்ரீ ரங்கநாதன் இனிமேல் இந்த உபய விபூதியம் நமக்கு வேண்டாம், இந்த உபய விபூதியினுடையதான மொத்தம் இந்த சொத்தெல்லாம் இந்த லீலா விபூதி என்ன நித்திய விபூதியான வைகுந்தம் என்ன எல்லா சொத்தும் இனி இவருக்கே கொடுத்துடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அப்படியே சுவாமி அந்த ராமானுஷரே ஸ்ரீ யதிராஜரே உடையவராக்கிறோம் ஆறாம், இனிமேல் உடையவர் தான் நீர் என்றாராம். உடையவர் என்றால் எல்லாத்தையும் உடையவர்னு அர்த்தம். அப்படி எம்பெருமான் அனுகிரகிச்சு பாஷ்யகாரனுடையதான ராமானுஷருடையதான அந்த திவ்ய வை அந்த வைஷ்ணவ லக்ஷணமே உருவெடுத்தா போல, அந்த வைஷ்ணவ ஸ்ரீன்னு சொல்லுவோம், அந்த வைஷ்ணவ ஸ்ரீயே உருவப்படுத்தார் போல இருந்த ஸ்ரீபாஷ்யகருடையதான அந்த ஒரு திவ்ய திருமேனியும் திவ்ய திருவுள்ளத்தையும் அவருடையதான விசாலமான அந்த வைஷ்ணவ சித்தாந்த பிரவர்த்தனத்தை நடத்துறதுக்கு இருந்ததான ஒரு ஒரு பெரிய ஆச்சாரியத்துவத்தையும் கண்டு ஸ்ரீ ரங்கநாதன் அப்படியே உருகி போய் பாஷ்யகாரருக்கு இந்த நித்திய விபூதியிலாயுபோதியை கொடுத்துட்டு நீர் தான் இனிமே உடையவர்னு சாதிச்சார்னு சொல்கிறான். அப்படி பூர்வாச்சாரியால் குரு பரம்பரையிலே எழுதியிருக்கா. அதனால் இப்போ பாஷ்யகாரருக்கு திருநாமம் முதல்ல இளையாழ்வார்னு இருந்தது, அப்பொழுதே ராமானுஜர்னு இருந்தது. அவர் சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரித்த போது அவருக்கு யதிராசர் என்றதான திருநாமம் ஏற்பட்டது. அது பெரிய பெருமாள், அது தேவப்பெருமாள் கொடுத்தது. தேவப்பெருமாளுக்கு அப்புறம் தேவப்பெருமாளிடமிருந்து பாஷ்யகாரர் திருவரங்கத்துக்கு வந்தபோது திருவரங்கத்தை எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு அவருடையதான அந்த பெருமையை கண்டு பெருமாள் இதுவரைக்கும் யாருக்கும் பிரபஞ்ச சிருஷ்டியிலிருந்து இன்னி வரைக்கும் ஒருத்தருக்கும் கொடுக்காத பெருமையாக லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தையும் பாஷ்யகாரருடையதே என்று கொடுத்து விட்டாராம். அதனால அப்பொழுது உடையவர் என்றதான திருநாமம் ஏற்பட்டது. இப்படி ஸ்ரீரங்கத்திலே பாஷ்யகாரர் உடையவராக எழுந்தருளிருந்த காலத்தில், அது உடையவராக எழுந்தருளிருந்த காலத்தில் நம் ஆளவந்தார் சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தையும் விடாம கேட்டுக்கணும். ஒரு அவ சிஷியாலெல்லாம் இருக்கா, அந்த சிஷியாலையெல்லாம் போய் ஒரு இடத்துல ஒரு விஷயம் கூட விடாம கேட்டுக்கணும்னு ஒவ்வொரு சிஷியாலிடத்திலையும் கேட்டுண்டதுல திருக்கோட்டியூர் நம்ம இடத்துலே திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகார்த்தத்தை விசேஷமா பாஷ்யம் ஆளவந்தார் கொடுத்துருக்காருன்றதை கேட்டு அவரிடத்திலே போய் அதோ 17 முறை நடையா நடந்து அவரும் இவ்வளவு வசந்த ரகசியத்தை ஒருத்தருக்கும் தரக்கூடாது, அது சதா சிஷ்யன் சச்சிஷ்யனான்னு பார்த்துத்தான் பரீட்சை பண்ணித்தான் கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால ஆளவந்தாரே ராமானுஜருக்கு தர வேணும்னு நியமிச்சிருந்தாலும் கூட அவ்வளவு சீரியதான இவ்வளவு உயர்ந்ததான பரம ரகசியமான திருமந்திரார்த்தத்தை லேசிலே சொல்லக்கூடாதுன்னு பாஷ்யகாரருக்கு அவரும் 17 முறை நடக்க வச்சார் அவர். அதனால நம்ம சம்பிரதாயத்திலே ரகசியம் ரகசியம்னு காப்பாற்றி வந்ததான இந்த பிரபத்தி சாஸ்திரம் இருக்கு, அது எவ்வளவு ரகசியமானது. ஏன் பாஷ்யகாரர் அதுக்கு பெரிய கிரந்தம் சாதிக்கல, ஏன் சுவாமி தேசிகன் வரைக்கும் நம்ம ஆச்சாரியால் அது அவ்வளவு ரகசியமாக காப்பாத்திய நாதமுனிகள் தொடங்கி தேசிகன் வரைக்கும் சுமார் அத்தனை வருஷங்கள் இருக்கும், 500 வருஷங்கள் ஆச்சு, அவ்வளவு பேரும் ஏன் மறைச்சு வச்சிருந்தா அப்படின்னா அது வெளியிலே சொல்லக்கூடிய விஷயமா இல்லை. அது அது விஸ்வாச மாத்திரத்தினாலே ஆச்சாரியனே கதி பெருமாளே கதி என்கிறதான அந்த உயர்ந்த நம்பிக்கை வர ஜீவாத்மாவுக்கு அவர் க்ஷண காலத்திலே அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை காட்டி கொடுத்து அந்த பிரபத்தி என்கிறதான வித்யா அனுஷ்டானத்தை பண்ணி வச்சு அந்த ஜீவாத்மாவுடைய சகல தோஷங்களையும் அனாதி ஜென்மங்களிலே சம்பாதிச்சு சகல தோஷங்களையும் மெம்பெருமானத்திலே ஒரு க்ஷணத்திலே மன்னிப்பு வாங்கி அந்த ஜீவாத்மாவை ரொம்ப பரிசுத்தனாக்கி எப்போ வேணுமானாலும் நித்திய சூரிய கோஷ்டியிலே ஸ்ரீவைகுந்தத்திலே அவனுக்கு ஒரு இருப்பை உண்டாக்கி தரக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வித்தியா இருந்ததுனாலே அதை யாரும் புஸ்தகமாகவும் எழுதித்தரல, வெளியில சொல்றதுக்கும் வெளியில சொல்லி கொடுக்கறதுக்கும் அவ்வளவு பரீட்சை. அதைத்தான் பாஷ்யகாரர் பட்டார். 17 முறை ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும், 100 இவ்வளவு தூரம், 100 மைல் நடையா நடந்து நடையா நடந்து. அப்படின்னா பாஷ்யகாரர் 17 முறை சன்னியாசியாயிருந்து நடையா நடந்து போய் அவரிடத்துல இந்த திருக்கோட்டியோரம் இடத்துலயே திருமந்திர அர்த்தத்தை பெற்றுண்டார். அவர் சரமஸ்லோகார்த்தத்தையும் உபதேசிச்சார் திருக்கோட்டியோர் நம்பிகள். அப்படி உபதேசிச்ச அர்த்தத்தை அவரும் இதை சட்டுன்னு வெளியில யாருக்கும் வெளியிடக்கூடாதுன்னா அடுத்த நாளே திருக்கோட்டியூர்லே அவர் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணினார், சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணினார்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய அவர் எங்கேயோ வாச கோபுரத்தில் ஏறி நின்றுண்டு வரவா போறவாளுக்கெல்லாம் இந்த அப்படிங்கோ திருவட்டாட்சணம் உபதேசம் பண்றேன்னு சொன்னார்ன்னு சொல்றது அது ரொம்ப அது தப்பு. அது என்ன தப்புன்னா அது 8 மந்திரம் என்னன்றது லோகம் பூரா எப்பவுமே தெரியும். இப்ப என்ன நம்ம லோகத்துல ஆச்சாரியம் சொல்லி கொடுக்கலன்னு 8 மந்திரம் என்னன்னு தெரியாதான்னு எங்க பார்த்தாலும் ஸ்டிக்கர் ஓட்டி விற்கிறா, ஆத்துல பாபா வாசல்லையே ஸ்டிக்கர் ஓட்டி வச்சுட்டு இருக்கா, என் கோவிலில் போனால் எல்லா கோவில்லையும் கேசட்டை போட்டு திருவட்டாட்சணம் ஒழிக்கிறது எட்டு எழுத்து மந்திரம் என்னன்னு தெரியாதானே ஆழ்வாரே சொல்லி வச்சிருக்காரு. எட்டு எழுத்தும் ஓதுவார்கள் வல்லர் வாழ்வான ஆளவேன்னு. அது என்ன எட்டு எழுத்து? நமோ நாராயணாயவென்னு. அது பெரிய பெரிய ஆழ்வார் ஆரம்பிங்க, நமோ நாராயணாயவென்னு, நமோ நாராயணாயவென்னு அவர் தான் பல்லாண்டுல எடுத்து காட்டி விட்டார். அதனால எட்டு எழுத்து மந்திரம் என்ன அப்படின்னு சொல்றது பிரணவத்தை வேணா பெரிய பெரிய ஆச்சாரியால் வெளியில சொல்லி காட்ட மாட்டாளே ஒழியும் மீறி எழுத்து எல்லாம் லோகம் பூரா எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால எட்டு எழுத்து மந்திரத்தை ராமானுஜர் லோகத்துக்கெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு விரோதம். அது ரகசியமாகவே சொல்ல வேண்டியதா? ரகசியம் ரகசியம்னு பாஷ்யக்காரர் இவ்வளவு தூரம் காப்பாற்றி வச்சு அதுக்கு ஒரு கிரந்தம் கூட சாதிக்காம பரவரிச்ச பாஷ்யக்காரர் போய் கோபுரத்து மேலே ஏறி கூவினார் அப்படின்னு சொல்றது தப்பு. பின்ன என்னதான் அர்த்தம்னா, முதல்ல திருக்கோட்டியூர்ல அந்த இடத்துக்கு போயிருந்த வாளுக்கு தெரியும், திருக்கோட்டியூர்ல வெளிகோபுரத்தில் ஏறி கூவினார்ன்றது ஒன்றும் கிடையாது. அது கோவிலுக்குள்ளேயே அது மூணு அடுக்கு அந்த சன்னதி, அது மூணு அடுக்கு. அந்த மூணு அடுக்குன்னா கீழே ஒரு நிலை, மேலே ஒரு நிலை, மேலே ஒரு நிலை, அப்படி மூணு நிலை இருக்கிற கர்ப்பகிரகமாக இருக்காது. அந்த சன்னதியை போய் சேவிச்சு வாளுக்கு தெரியும். அதில் பாஷ்யக்காரர் ரெண்டாவது நிலை கோபுரத்திலே இருந்து அவர் கோவிலுக்குள்ளேயே இருந்து, அதான் அங்கே கவனிக்கணும். இப்பவும் எங்கிருந்து பாஷ்யக்காரர் திருவட்டாட்சரம் சொன்னதாக சொல்கிறாலோ அந்த இடத்துல பாஷ்யக்காரருடைய சிலையை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சு இங்கிருந்து தான் அவர் திருவட்டாட்சரம் சொன்னார் அப்படிங்கிறது அங்கே அந்த லோக்கலில் போனால் கதையாக அந்த சரித்திரத்தை சொல்லி அங்கே எல்லாம் காட்டி கொடுக்குறாங்க. அந்த இடம் கோவிலுக்குள்ளேயே ரெண்டாவது நிலையில் இருக்குது. அந்த ரெண்டாவது நிலையிலே இருந்து பாஷ்யக்காரர் சொன்னார்னா ரெண்டாவது நிலையில் இருக்கிற அந்த சன்னதி வாசல்லே பாஷ்யக்காரர் சிஷ்யர்களுக்கு சொல்லியிருக்கார். ஆனால் அதையுமே என்ன பண்ணார், ஊருக்காக அவர் கூவினார்னு சொல்கிறார். அங்கேயும் ஊருக்காக கூவினார்னா கோவிலோ பெரிய கோவில், அதுவும் கீழ்நிலையோ தாண்டி மேல்நிலையில் வந்தார்னா மேல்நிலையிலிருந்து கீழ்நிலை மாத்திரமே தெரியுது, அதுக்கு கீழே கோவிலினுடைய பிராகாரத்தினுடைய தரையே தெரியல. இன்னும் அதை கீழ்நிலை மாத்திரம்தான், கீழ்நிலையினுடைய மேல்தளம் மாத்திரம்தான் தெரியுது. அந்த கீழ்நிலையில் மேல்தளத்தில் மிஞ்சி போனால் ஒரு 150 பேர் இல்லைன்னா ஒரு 200 பேர் தான் நிற்க முடியும். அது மாதிரியான இடம் தான் அது. அதுக்கும் கீழே இருக்கிறதான கோவில் பிராகாரத்தினுடைய தரை, அந்த தரையே தெரியல. அதுக்கப்புறம் தள்ளி மதில் தெரியுது, அதுக்கப்புறம் ஊர் தெரியுது, அதுவும் நல்ல ஒசரத்தில் எங்கேயோ இருக்கு. அது அங்கிருந்து அந்த காலத்தில் மைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கூவினா உடனே ஊர் ஊரா கேட்கறதுக்கு, அங்கிருந்து கூவினா என்ன கேட்கும் அப்படின்னா ரொம்ப உறக்க கூவினா கூட, எவ்வளோ பெரிய குரல் இருக்கிறவா கூவினாலும் கூட கோவிலுக்குள்ளதான் கேட்கும், கோவிலுக்கு வெளியிலலாம் ஒன்றும் கேட்காது. அப்படியே கோவிலுக்குள்ள கேட்கறதா இருந்தாலும் பாஷ்யக்கார் திருமுகத்தை பார்த்துட்டு கேட்டுக்கணும்னு சொன்னால் அந்த நிலையில முதல் நிலையில பேர் இருப்பா பாருங்கோ, அவள் கீழ்நில தளத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். அந்த கீழ்நில தளத்தில் எத்தனை பேர் ஏற முடியும், ஏறிப்பாளான்றதும் அங்கே போகிறதுக்கு வசதி இருக்கான்றதுமே விசாரிக்கணும். அதனால இதெல்லாம் ரொம்ப சங்கடமான ஒரு சந்தர்ப்பங்கள். இதில் போய் பாஷ்யக்காரர் கூவினார் அப்படின்னு சொன்னான்னா அங்கே மொத்தமாக நிஜமாகவே அந்த கீழ்நிலையில் தளத்துலேருந்து கேட்டவா மொத்தம் ரொம்ப இருந்தான்னா கூட ஒரு 200 பேர் தான் கேட்டிருப்பா. இன்னொன்று அந்த கீழ்நிலையில் தளத்தில் யாரும் வந்து போகிற இடமும் கிடையாது, அது அது ஏகாந்தமான ஒரு இடம்தான். அதனால பாஷ்யக்காரர் கூவினார்னு சொன்னால் அந்த அந்த இடத்துல போய் அந்த சுச்சுவேஷன் அந்த லோக்கல் சுச்சுவேஷனை பார்த்தான்னா தெரியும் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரர் ஒன்றும் அப்படியே பொது ஜனங்கள் எல்லாம் போற வரவனெல்லாம் இது அதாவது வர்ணாசிரம தர்மத்தை கொஞ்சம் கூட பார்க்காம யார் யாருக்கோ கூப்பிட்டாருன்னா யார் யாருமோலாம் அந்த காலத்துல கோவிலுக்குள்ள அளவே பண்ண மாட்டான். அது எப்படியா இருந்தாலும் இந்த சாதுர்வர்ணியம் பிராமண க்ஷத்திரிய வைசியசூத்ர ஆளுக்கு மாத்திரம்தான் அந்த காலத்துல கோவிலுக்குள்ள என்ட்ரியே அளவுடு. இந்த காலத்துல தான் எல்லாரும் கோவிலுக்குள்ள வர முடியும், அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதனால எல்லா சாஸ்திரத்தையும் வச்சு சந்தர்ப்பத்தையும் வச்சு அந்த இடத்தையும் பார்த்தா பாஷ்யக்காரர் தன்னுடைய சிஷியர்களுக்கு அந்த ரெண்டாவது நிலையில இருந்து சொல்லியிருக்கலாம். அது கூட குருபரம்பரையை சொல்லிச்சு தெற்காழ்வான் திருவோலக்கத்திலே சாதித்தார் என்பதாக சொல்லியிருக்கு. அந்த தெற்காழ்வான்னு ஒரு வார்த்தை நிருசிம்மனுக்கு நம்ம சம்பிரதாயத்திலே உண்டு. அதனால அங்கே நிருசிம்மன் சன்னதியிலே சொல்லியிருப்பாரோ என்னவோ அப்படின்னு. அந்த நிருசிம்மன் சன்னதியும் அங்கே இது சொல்லப்புறம் கோபுரத்தில் இருக்கான்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அங்கே தான் திருக்கோட்டியூரில் தான் நம்பிய இடத்துல கேட்டார். கேட்ட அர்த்தத்தை நம்பி யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தத உடனேயே மறுநாளே சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லிவிட்டார். அது சிஷ்யாளுக்கு சொன்னதுக்கே நம்பிக்கை கோபம். நான் இவ்வளோ ரகசியமாக உன்னை 17 முறை நடக்க வச்ச விஷயத்தை கேட்ட உடனே இப்படி எல்லாருக்கும் வாரி இறச்சுட்டியா அப்படின்னு. அவர் எல்லாருக்கும் வாரி இறச்சுட்டியான்னு சொன்னது சிஷியாளுக்கு கொடுத்துருக்கே, அவர் எல்லாருக்கும் வாரி இறச்சுட்டியான்னு கேட்டுவிட்டார். அவர் அந்த மாதிரியான மனப்பக்குவம் அவருக்கு. அது சொன்னார், இவ்வளவு வசந்த அர்த்தம் பெரியவா சொல்லி கொடுத்துருக்கிறது, கேட்டவாளுக்கெல்லாம் நன்மையை நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியது, கேட்ட மாத்திரத்தினாலேயே மோட்சதாம்ராஜ்யத்தை சாதிச்சு கொடுக்கக்கூடிய இவ்வளவு வசந்த அர்த்தத்தை எதுக்கு மறைச்சு வைக்கணும், ஆச்சாரியன் சொன்னா கேட்கலையா, ஆச்சாரியன் உத்தரவு கேட்கலன்னா நரக்கமாச்சு அப்படின்னார். அடியனுக்கு ஒருத்தனுக்கு நரக்கமாயிருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு விட்டேன்னா அவர். அதை கேட்டு திருக்கோட்டியூர் நம்பி, ஆ என்ன விசாலம், என்ன விசாலமான ஹிருதயம், இப்போ நான் 17 முறை நடக்க வச்சினேன், இப்போ ஏற்பட்ட ஒரு க்ஷணம் கூட இல்லாம உடனே சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. என்ன விசாலமான ஹிருதயம், என்ன விசாலமான ஹிருதயம்னு பெருமாளை காட்டிலும் இவருக்கு தான் விசாலமான ஹிருதயம்ன்றதுனாலே அவருக்கு எம்பெருமானார், எம்பெருமானையுமே இன்னும் கௌரவமாக சொல்கிறதா இருந்தால் எம்பெருமானார்னு சொல்லணுமோ இல்லையோ, இல்லையா, ராமன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சவளாக இருந்தால் அவர் ராமன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டு என்ன சார் ராமன் அப்படின்னு ஒரு சார் போட்டு சொல்லுவோம், இல்லைன்னா ராமாச்சார்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு அதில் ஒரு ஆறுன்னு ஒரு விகுதியை சேர்த்தா மரியாதை வரும். அது ராமாச்சாரியன்னு சொல்லாமல் ராமாச்சாரியர்னு ஒரு அது இரு விகுதி போட்டு சொல்கிறோமோ இல்லையோ. அதுபோல எம்பெருமான காட்டிலுமே வசந்தவர், எம்பெருமான காட்டுன்னு விசாலமான ஹிருதயம் உடையவர், அதனாலே எம்பெருமானார்னு சொல்லணும்னு. இப்படி ராமானுஜருடையதான ஒரு வசந்த ஒரு திருவுள்ளம் இருப்பதெல்லாம் தான் நினைச்சுண்டு திருவரங்கம் தகுந்தனார். உள் நின்று உயிர்கட்கு உத்தனவே செய்து அவர் குயவே பண்ணும் பலனும் பதிவிலனாம் படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம்மி ராமானுஷன் மண்ணின் தலத்துரித்து மறையினாலும் வளர்த்தனே. எப்படி எம்பெருமா அவதரித்த போது ராமானுஷர்னு திருநாமம், இளையாழ்வார்னு திருநாமம், பின்னால் இவருக்கு எதிராசர்னு பிறருளாலும் சமர்ப்பித்ததான திருநாமம், ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளை சேவிக்க வந்த முதல் முறையாக சேவித்த போதே பெருமாளிடத்திலே ராமானுஜர் ஈடுபட்டதை காட்டிலும் ராமானுஜரிடத்திலே பெரிய பெருமாள் ஈடுபட்டு இவருக்கு உடையவர்னு நித்திய விபூதி லீலா விபூதியை மொத்தத்தையும் கொடுத்துட்டார். இனிமேல் மோட்சம் நீரிட்ட வழக்குன்னு கொடுத்துட்டாராம். அதனால தான் நான் இயல் கோஷ்டின்னு பண்ணுவா பாருங்கோ, ஒருத்தர் பரமபதிச்சா 10 நாள் கழிச்சு 13வது நாள் இயல் கோஷ்டின்னு பண்ணச்சே. முக்கியமாக பாஷிகார சம்பாவனை தரிசன பிரவர்த்தகரான ஸ்ரீ பாஷிகார சம்பாவனைன்னு பண்ணுவோம். அந்த இயல் கோஷ்டில் எதுக்கு சம்பாவனை பண்ணுறதுன்னா, இந்த ஜீவாத்மாவானவன் முக்தாத்மாவாய் வைகுந்தத்திலே பிரவேசிச்சானால் வைகுந்தத்திலே தலைவாசலிலே நின்று உள்ளே அனுமதி அளிப்பது ஸ்ரீபாஷ்யகாரராகத்தான் இருக்கும். அவர் அனுமதி அளிச்சாதான் ஸ்ரீவைகுந்தத்திலே பிரவேசமே என்ட்ரியே கிடைக்கும். அதனால இங்கே நமக்கு பாஸ்போர்ட் ஆச்சாரியால் கொடுத்துட்டான்னா அங்கே விசா கொடுக்கறது பாஷ்யக்காரர் தான். அதனால தான் பாஷ்யக்காரரை முன்னிட்டு தான் ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு ஜீவாத்மா பிரவேசிக்கிறான் அப்படிங்கிற நம்ம சித்தாந்தத்தை ஞாபகப்படுத்தி தான் அந்த இயல் கோஷ்டியிலே முதல்ல ராமானுஜருத்தந்தாதியை சொல்லி ஸ்ரீபாஷ்யக்காரர் சம்பாவனை பண்ணுற வழக்கம் நீங்கள்லாம் பார்த்துருப்பது. அதே இந்த பாசுரத்திலே காட்டுறார் திருவரங்கத்தை வந்தனார். உள் நின்று உயிர்கட்கு உத்தனவே செய்து அவர் குயவே பண்ணும் பலனும் பரிவிலனாம் படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம்மி ராமானுஷன், விண்ணின் தலை நின்று வீடழிப்பான் எம்மி ராமானுஷன். மோட்சத்தை தரவர் நம்ம ராமானுஷர் தான். விண்ணின் தலை நின்று ஸ்ரீவைகுண்டவாசத்தருடைய ஸ்ரீவைகுண்டத்தினுடையதான தலைவாசலிலே நின்று ஜீவாத்மாக்களை அன்போடு அழைச்சு வைகுண்டத்துக்களே பிரவேசிப்பது ஸ்ரீ ராமானுஷராயிருக்கும். பெருமாள் மோட்சம் தரல, பாஷ்யக்காரர் தான் மோட்சம் தரார் அப்படின்னு அந்த பாசுரத்தினுடையதான தாத்பரியம் அது. அப்படி இந்த உபய விபூதிக்கும் உடையவரானார். இப்போது திருக்கோட்டியோர் நம்பியர் நம்பிகள் பாஷ்யாருடையதான பெரிய விசாலமான ஹிருதயத்தை கண்டு, ஆஹா எப்பேற்பட்ட விசாலம், என்ன விசாலம், எம்பெருமானுக்கும் மேலானதான கருணாமூர்த்தியாக இருப்பதனாலே எம்பெருமானார் என்பதாக ஆச்சரியமான ஒரு 4வது திருநாமத்தை இப்போது கொடுத்தார். இப்போ இப்படி பாஷிகாரருக்கு இப்பொழுது 4 திருநாமம் பிரசித்தமாச்சு. ராமானுஷர்னும் யதிராசர்னும் உடையவர் என்னும் எம்பெருமானார் என்னும் 4 திருநாமங்கள் பிரசித்தமாச்சு. இதற்கு மேற்கொண்டு இப்போ நாம் எல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் அடிக்கடி சொல்லக்கூடியதான திருநாமம் இப்படி ராமானுஷர்னு உடையவர்னு எம்பெருமானான்னு சொல்கிறா போலே எப்பவும் அனவர்தம் பாஷிகாரர் ஸ்ரீபாஷிகாரர் ஸ்ரீபாஷிகாரர்னு சொல்கிறோம். இந்த ஸ்ரீபாஷிகாரர்ன்ற திருநாமம் பின்னாலே சரஸ்வதி அனுகிரகிச்சது. ஸ்ரீவாஷ்யகாரர் எப்போ ஆளவந்தாருடையதான திருவுள்ளத்தை பூர்த்தி செய்ய வேணும்னு ரொம்பவும் பாரிச்சுண்டு ஆளவந்தார் 3 திருவுள்ளத்தை ஏக்கத்தோடு இருந்தார். அதில் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணுவானும் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணுவானும் அதுவும் தான் இந்த சங்கரர் அத்வைத பரமா சொல்லி மாயினால்தான் ஜகத்து மாயைத்தான் எல்லாம் என்று பிரம்மம் நிர்குணம்னும் சொல்லி நிர்குணமான பிரம்மம் மாயையினாலே கவப்பட்டிருப்பதனாலே நிர்குணமான பிரம்மமே இப்பொழுது தான் ஜகத்தாக இப்ப லோகத்திலே ஒரு பிரமத்தை அடைஞ்சிருக்கு என்பதா சொல்றதெல்லாம் பொருந்தி வரல. சாட்சாத் பரபிரம்மத்துக்கு போய் ஒரு பிரமம் வருமா? சாட்சாத் பரபிரம்மத்தை அவித்யை என்கிறதான ஒரு இருந்தும் இல்லாததான அனிர்வச்சனீயமான ஒரு வஸ்து உள்ளதா சொல்லி அது போய் பிரம்மத்தை பாதிக்கிறதுன்னு சொன்னா நன்னா இல்லையே. பிரம்மத்துக்கு போய் ஒரு பாதிப்பை சொல்றாளே, அவித்யை என்பதே ஒன்றும் இருக்க முடியாது. அவித்யை எங்க இருக்கு? அது தன்னிடத்திலே இருக்கா, பிரம்மத்தினிடத்திலே இருக்கா, வேற ஒன்றத்தை ஆசிரியிச்சிருக்கா? எதுலேயும் இல்லாம எது பேரும் சொல்ல முடியாம இருப்பதும் தெரிஞ்சு கொள்ள முடியாம வேதத்திலேயும் காட்டப்படையாததான அனிர்வச்சனீயமான ஒரு மாயினாலே தான் இந்த ஜெகத்து உண்டாருதுன்னு சொல்றது சரியா? யுக்திக்கெல்லாம் பொருந்தி வரலையே. இந்த பிரம்மத்தை அவித்தியை எப்படி பாதிக்கும்? அப்படி பாதிச்சு எடுத்துனா பிரம்மம் அவித்தியை எப்படி பின்னாலே பாதிக்கும்? அப்பொழுது எப்படி அந்த பிரம்மமானது அவித்தியிலே அகப்பட்டு கொண்டு ஜீவனாக திண்டாடும் போது இந்த ஜீவனுக்கு முக்தி என்பது ஏது? இப்படி ஆயிருந்தால் வேதம் என்பதுதான் என்னது? இது என்ன பிரம்மமா அவித்யா? இது பிரம்மமும் இல்லை அவித்தியையும் இல்லைன்னு சொன்னா வேதம் என்னது? இது என்ன மெய்யா பொய்யா? இந்த வேதத்துக்கு பிராமணிகத்துவம் உண்டா? இந்த வேதம் தான் சப்தஸ்வரூபமா இருக்கே, சப்தம் என்பது என்னது? இது எப்படியான ஆகாசம்? இதனால் இந்த பதார்த்தங்கள் இது ஒண்ணு இப்படியான பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடியதான குணம் தானே சப்தம்னு சொல்றது. இப்ப பஞ்சபூதமே பொய்யன்னு சொல்லிட்டா சப்தமும் பொய்யன்னு சொன்னா வேதமும் பொய்யன்னு ஆயிடுமே. பொய்யான வேதம் எப்படி மெய்ய காட்ட முடியும்? அப்படியான காட்டுவதாயிருந்தா யாருக்கு காட்டுறது? ஏற்கனவே ஜீவன் பொய்யனாயிருக்க பொய்யனாயிருக்கிற ஜீவனுக்கு பொய்யனான வேதமானது மெய்யனான பிரம்மத்தை எப்படி காட்டும்? இதெல்லாம் கொஞ்சமும் யோசிக்கவே முடியலையே. இது இப்படியெல்லாம் இல்லாததான வேதம் காட்டாததான அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலாக எம்பெருமான் சகுணமாச்சே, கல்யாண குண பரிபூர்ணனாச்சே, அவனுடைய பரத்துவம் என்ன, சௌலபியம் என்ன, கருண்யம் என்ன, அவனுடையதான வாத்சல்யங்கள்னா என்ன, அவன் நடத்திக்கா அவதாரங்களிலே நடத்தி காட்டினதான விசேஷங்கள்லாம் அவனை பர உயர்ந்த கருணாமூர்த்தியாக காட்டிருக்க, அவனுக்கு எந்த குணமும் கிடையாதுன்னு சாதிக்கிறாளே. இதற்கெல்லாம் எல்லாம் பரிகாரமாக இதற்கு முன்னாடியே போதாயனர் ஆச்சரியமாக இந்த மாதிரி யுக்திகளை எல்லாம் யோசிச்சு வியாசருடைய திருவுள்ளத்துக்கு ஈடாக போதாயன மகர்ஷி விருத்தி கிரந்தம்னு 10 லட்சம் விருத்தி கிரந்தம், 10 லட்சம் ஸ்லோகங்கள் அடங்கினதான விருத்தி கிரந்தத்தை சாதிச்சிருக்காராமே. அது பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானத்தை அதை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற பிரகாரம் தான் நம்ம ஆச்சாரியால் நாதமுனிகள் நமக்கு எல்லாம் திஷ்டாதிர சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணியிருக்கான்னு சொல்ல கேட்டிருக்கோமே. நமக்கு இதெல்லாம் அந்த நாதமுனிகள் ஆசைப்பட்டதான அந்த போதாயன விருத்தி அவர் ஸ்மரிச்சு அவர் கொண்டாடின போதாயன விருத்தியை நாம் முதல்ல அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் திருவிழ பிரகாரம் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை அனுசரிச்சு போதாயன விருத்தியில இருக்கிற பிரகாரம் வியாக்கியானம் ஒன்று பாஷ்யத்து பிரம்மசூத்திரத்துக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருந்தார். ஆனா அந்த ஏக்கம் நடக்கல, ஆள வந்தாருக்கு. அதைத்தான் பாஷ்யக்காரர் தான் ஏத்துண்டார். இப்பொழுது நாம் ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும். ஆளவந்தார் உபதேசிச்ச அர்த்தங்களை எல்லாம் சிஷியர்களிடம் கேட்டாச்சு. பிரபத்தி சம்பிரதாயம் என்னன்னு சித்தமா கிரகிச்சாச்சு. விசித்தாத்வைத சித்தாந்தம் என்னன்னு பூர்ணமா கிரகிச்சாச்சு. இனிமேல் நாம் செய்ய வேண்டியது ஸ்ரீபாஷ்யம்தான், அந்த பாஷ்யம்தான் என்பதாக ஆசைப்பட்டுண்டு அதுக்கு முன்னாலே போதாயன விருத்தி என்கிறதான கிரந்தம் எங்க இருக்குன்னு விசாரிச்சதுல இப்போ காஷ்மீரத்துல இருக்கிறதா கேள்விப்பட்டு காஷ்மீரமா? அப்படியா, சரி, என்ன காஷ்மீரமா இருந்தாலும் போய்த்தான் ஆகணும். ஆனவந்தார் ஆசைப்பட்டு பிரதிஜை பண்ணி கொடுத்த இந்த விஷயத்த நாம குறைய வைக்க கூடாதுன்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் நடையாக அந்த காலத்துல எவ்வளவு சிரமம் தெரியுமோ இல்லையோ, ஒரு வண்டி ஏற மாட்டார், ஒரு படகு ஏற மாட்டார், ஒரு பல்லக்கில் போக மாட்டார், நடையாத்தான் போவார். இந்த காலத்துல நிறைய அங்கங்க கால்வாய்கள் ஆறுகளில் நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் அந்த மாதிரி பிரிட்ஜஸ் எல்லாம் கிடையாது. ஆறுல வெள்ளம் வந்ததுன்னா காத்துண்டு வெள்ளம் வடிஞ்சாவிட்டு தான் அந்த வெள்ளத்துல இறங்கித்தான் நடந்து போகணும். வெள்ளம் வடிஞ்சாவிட்டு தான் போகணும். கால்வாய்களும் அப்படித்தான். இப்படியாக இதுல படகுல போற வழக்கம் கிடையாது சன்னியாசிகள் அக்காலத்துல. அதனால இவ்வளவு சிரமப்பட்டுண்டு, அதுவும் நடையாக, அந்த அதுவும் எந்த பந்தோபஸ்தும் இல்லாததான் அந்த காலத்துல எப்படியாக்கும் காட்டு வழி, மலை வழி, நதி வழி எல்லாத்தையும் தன்னுடைய திருவடி நோக நடந்து போய் அன்றி உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றின்னு ஆண்டாள் கொண்டாடினதுக்கு இந்த அர்த்தம் உண்டுன்னு சொல்லுவா. இந்த பாரத தேசம் பூராக தன்னுடைய திவ்யமான திருவடி படம்படியாக நடந்து எழுந்தருளி காஷ்மீரத்துக்கு போய் அங்க இருக்கிறதான சரஸ்வதி பீடத்திலே கேட்டு அவளிடத்துல ராஜாவினுடைய உத்தரவு வாங்கிட்டு அந்த போதாயன விருத்தி கண்டத்தை கேட்டு பெற்றுண்டு அந்த போதாயன விருத்தியை கடாட்சிச்சுண்டு வரைச்சே அதுவும் அதுவும் எவ்வளவு நாள் கொடுப்பாளோ எது கொடுப்பாளோ பாஷிகாரருக்கும் ஒரு ஆர்வத்துல மடமடமடன்னு இந்த 10 லட்சம் மூர்த்தி கிரந்தத்தை கடா ஆரம்பத்திலிருந்து கடாட்சிஞ்சின்னு வரைச்சு பாதி தாண்டின போது அதுக்குள்ளயும் அங்க இருந்தவாழ்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணி இந்த போதாய நிவர்த்தி சங்கர பாஷ்யத்துக்கு விரோதமானது, சங்கர பாஷ்யம் பூரா தப்புன்னு காட்டி கொடுக்கறது, இது பிராச்சீனமானது, இது சங்கரர் இப்பொழுது புதுசா நவீனமா பண்ணிட்டார், இது போதாய நிவர்த்தி தான் பிராச்சீனம்னு எஸ்டாபிளிஷ் பண்ணி இது போதாயன மகர்ஷி பண்ணிதான் இந்த தான் எல்லாரும் ஒத்துப்பான், சங்கரர் பண்ணதை ஒத்துக்க மாட்டா அப்படின்னு எல்லாம் அவளுக்கு ஒரு பயந்து போய் இந்த இனிமேல் பாஷ்யக்காரரை வாசிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பிடிங்கிட்டு போயிட்டான். பாஷ்யக்காரர் ரொம்ப கண்ணீர் விட்டார். ஆஹா, எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு, என்னமா சொல்லியிருக்கு, நம்ம ஆளவந்தார் ஆசைப்பட்டெல்லாம் வாசிட்டு இருந்தோமே கிடைக்காம போயிடுதே, பாதி போயிடுதேன்னு அப்ப கூரத்தாழ்வான் கூட இருந்தார். அவர் பாருங்க, அவர் பாஷ்யக்காரரை விட வசந்தவர், பாஷ்யக்காரருடைய சிஷியாள்லாம் பாஷ்யக்காரர் மாதிரியே பாஷ்யக்காரோட வசந்தவாள்னே சொல்லணும், அந்த மாதிரியான வசத்தியவாள்லாம். அந்த விஷயம் அப்புறம் சொல்றேன். கூரத்தாழ்வான் சாதிச்சார். ஆச்சாரியன் ஸ்ரீகோஷம் கடாட்சிச்சுட்டு கொஞ்ச நேரம் சயனிச்சிருந்திருக்கிற காலத்துல அடியேன் ராத்திரி வேளையில இந்த புத்தகம் மீதி நான் பின்னாடியிலேருந்து பார்த்துன்னு வந்தேன், ஆச்சாரியால் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் பின்னாடியிலேருந்து பார்த்துன்னு வந்தேன், அதனால மொத்தம் வாசிச்சுட்டு இருக்கேன், ஒன்றும் நாம் ஒன்றும் வாசிக்கலான்னு இல்லை, அந்த விஷயங்கள்லாம் மனசில் தான் இருக்குது, எது கேட்டாலும் அடியை விஜாபிக்கிறேன், போதாய நிவர்த்தி கையை விட்டு போயிடுத்தேன்னு ஆச்சாரியன் சோகிக்க வேண்டாம்னு ராமானுஜரை தேத்தி அப்படியாகும். என்ன சிஷியால் என்ன ஆச்சாரியால் பாருங்கோ, ஒரே ஒரு முறை 10 லட்சம் கிரந்தம் சம்ஸ்கிருத கிரந்தம், அது மொத்தத்தையும் பூர்ணமாக ஆச்சாரியனின் சிஷியனமாக ஒரே ஓட்டத்தில் ஓட்டி சொல்ப தினங்கள்லே அப்படி, அது என்னென்ன அந்த கிரந்தத்தை கடாட்சிச்சுட்டு எழுதணும் அப்படின்னு ஆளவந்தார் ஆசைப்பட்ட பிரகாரம் அந்த கடாட்சிச்சுட்டு எழுதுறாரு, அவ்வளோதான். மற்றபடி ஞானத்துக்கும் மேதைக்கும் அதுக்கு மேலே அழகழகான தத்துவங்கள் எல்லாம் சாட்சாத்கரித்து வச்சுருக்கிறதுக்கும் கிரந்தத்தை சேவிச்சாதான் சாட்சா்காரமாகும் இல்லை, அப்படி ஒரு அப்படி ஒரு சாட்சா்காரம் உள்ள ஆச்சாரியால் சிவாட்சிகாரன் அதை கடாட்சிச்சுட்டு அந்த வியாஜமாக போதாய நிவர்த்தியை கடாட்சிச்சதுக்கு வியாஜமாக அதை மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார். பிரம்மசூத்திர வியாக்கியானம் பண்ணும்போது கூரத்தாழ்வான பக்கத்திலேயே ஏழை பண்ணி வச்சுட்டு இருப்பார்னு சொல்றா, அப்படி சாதிக்கும் பாஷிகார சாதிப்பார். நடாது ஒரு ஆழ்வான்னு ஒரு சிஷ்யர் பாஷிகாருடையதான பிரிய பாகினேயர்னு மருமான்னு சொல்லுவா, அவர் பின்னால சொல்றேன். நாலு சிம்மாசனாதிபதிகளில் முக்கியமான ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதிகளே அவரும் ஒருத்தர், நடாது ஒரு ஆழ்வான் பாஷிகாரர் நாலு பேரை சிம்மாசனாதிபதி ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதிகளாக பின்னாடி நியமிக்கிறார், அந்த விஷயம் அப்புறம் சொல்றேன். அதில் நடாது ஒரு ஆழ்வான்றவர் பாஷிகாருடையதான மருமானே அவர், அவரை பட்டோலப்படுத்த சொன்னார். அதாவது பாஷிகார் சொல்லுவார், அவர் சொல்ல சொல்ல பட்டோலை கைப்பட எழுதுவார் அவர், அதனால தான் அவர் நடாதூர் ஆழ்வான் சீபாஷ்யத்தை பட்டோலை பண்ணினவர் அப்படிங்கிற பெருமை உண்டு அவருக்கு. அந்த பட்டோலை பண்ணினவர் பாஷிகாரர் முதல்ல அது மாதிரி பட்டோலை பண்ணி அப்புறம் நாலு காப்பி அதே மாதிரி பட்டோலை பண்ண சொன்னார். அந்த நாலு காப்பி பட்டோலை பண்ணி இப்போ பிள்ளானுக்கு பாஷிகாரருடைய முதல் சிஷ்யர் பிரதான சிஷ்யர் சிம்மாசனாதிபதிகள்லேயே முதல் சிம்மாசனாதிபதி பாஷிகாரரே தானே எனக்கு அடுத்து என்னுடைய ஞானபுத்திரன் என்று சுவீகரித்து சபையிலே எல்லாருக்கும் அறிவித்தது புள்ளானந்தான், திருக்குருகை பிரான் புள்ளானந்தான். இவருடைய வைபவம் பின்னாடி சொல்லுவோம். அந்த புள்ளான் ஒருத்தர் ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதி, அதே போல நடாதூர் ஆழ்வான்னு சொல்றோமே இப்போ பட்டோல பண்ணவர் அவர் ஒரு சிம்மாசனாதிபதி, அதே முதலையாண்டான்னு இன்னொரு மருமான் பாஷ்யக்காரருக்கு அவர் ஒரு சிம்மாசனாதிபதி, அதே போல கிடாம்பி ஆச்சான் மடப்பள்ளி ஆச்சான்னு பாஷ்யக்காரருக்கு அந்தரங்கமாக 36 வயசுலேருந்து பாஷிகாருக்கு 36 திருநட்சத்திரத்திலிருந்து பாஷிகாருடைய 120வது திருநட்சத்திரம் வரைக்கும் பாஷிகாரரை விடாம கூடவே இருந்து அவருக்கு பிக்ஷசாய்ச்சி திருமேனி கைங்கரியம் பண்ணி எல்லாம் நெருக்கமா இருந்து பாஷிகாரருடையதான ஸ்ரீசூக்திகளை எல்லாத்தையும் அவர் எத்தனை சிஷியாளுக்கு சொல்லியிருக்காரோ ஏகாந்தமா என்ன சொல்லியிருக்காரோ எல்லாத்தையும் கேட்டுண்ட உசந்த பெருமை இன்னொருத்தருக்கு கிடையவே கிடையாது, அது கிடாம்பி ஆச்சாருக்கு தான் உண்டு. அதனால தான் கிடாம்பி ஆச்சானுடைய பரம்பரை இப்போ பிரபத்தி சம்பிரதாயம் பின்னாடி சொல்ல போகிறேன். அந்த மாதிரி இந்த நாலு பேரையும் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதியாக நியமிச்சார். அந்த மாதிரி இந்த ஸ்ரீபாஷ்யத்தை பட்டோலை பண்ணி அவளுக்கெல்லாம் காப்பி கொடுத்தார், உபதேசம் பண்ணினார், அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை கிடாம்பி ஆச்சான் பாஷிகார் உத்தரவின் பேரில் ஏழை பண்ணி கொண்டு போய் இதை பாரத தேசம் பூராக அதை கொண்டாடி பாரத தேசம் பூராக பிரச்சாரம் பண்ணி பாரத தேசத்திலே பாஷிகார் நியமனத்தின் பேர்லே அவருடைய உத்தரவின் பேர்லே கொஞ்ச நாள் அவரை விட்டு இந்த பிரச்சாரத்துக்காக வடதேசம் எல்லாம் போய் கடாம்பியாச்சான் பிரச்சாரம் பண்ணி அத்வைத சம்பிரதாயம் மற்ற பௌத்தால் ஜெயினால் எல்லாரையும் ஜெயிச்சுண்டு திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்ட பாஷிகாரர் அவர் வெறும் தலிகை பண்றவர் மாத்திரம் இல்லை கடாம்பியாச்சான் மகாஜானி மகாவேதாந்தி, அதனால அவருக்கு இந்த சிவாஷியத்தை உலகமெல்லாம் பரப்பி ஜெயிச்சுட்டு வந்ததுனால அவருக்கு வேதாந்த உதயனர்னு ஒரு வசந்த பட்டம் கொடுத்தார். அதாவது அந்த காலத்துல இப்பெல்லாம் சொல்றா இல்லையா, இவர காளிதாசன் சொல்லச்சே இப்பெல்லாம் என்ன வெஸ்டர்னஸ் என்ன சொல்றான், இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறான். அதாவது அவளுக்கு தெரிஞ்ச ஷேக்ஸ்பியர் தான் வசந்தவா. அதை போய் இங்கே சொல்லிச்சே காளி, அது மாதிரி வசந்தவாளை வச்சு ஒரு பேர் வைக்கிறது உண்டு. அது மாதிரி இந்த அப்பெல்லாம் பாரத தேசத்துல ஜானின்னா அந்த வாதத்துல சூரர்னு சொன்னா நியாயசாஸ்திரத்திலே உதயநாச்சார்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அவர் பிராச்சீனமான மேதாவி, அவர் அவரை சொல்லித்தான் பேர் வைப்பா. இவர் உதயநாச்சாரியர்னு பேர் வைப்பா இவர். இந்த அந்த நியாயத்துல உதயநாச்சாரியர் மாதிரி நம்ம வேதாந்த சம்பிரதாயத்துக்கு உதயநாச்சாரியர் அப்படின்னு வேதாந்த உதயனர்னு பேர் வச்சார். இதை சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில் எடுத்து காட்டுறார். வேதாந்த உதயன சம்பிரதாயமான வடப்பள்ளி வார்த்தையை கிட அம்பியா புள்ளார் ஆச்சாரியன் பக்கலிலே கேட்டு அடியேனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவிக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள் அப்படின்னு இந்த வேதாந்த உதயன சம்பிரதாயம்தான் பிரபத்தி சம்பிரதாயம். அது கிடாம்பிய புள்ளார் வரைக்கும் வந்து அடியனுக்கு கிடைச்சத அவர் அடியனை கிளியை பழக்குவிக்குமா போலே பழக்குவிக்க அவர் திருவுள்ளத்தில் அப்புள்ளார் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசுவித்த பாசுரங்கள் இந்த ரகசிய திரைசாரம் என்பதாக சாதிக்கிறார். அதனால வேதாந்த உதயனர் அவர் ஒரு ஸ்ரீவாஷ சிம்மாசனாதிபதி. இப்படி நாலு பேர் ஸ்ரீவாஷ சிம்மாசனாதிபதி என்ன அந்த காலத்திலே ரொம்ப வசதியா பேரோடு இருந்தா. இந்த விஷயங்கள்லாம் அப்புறம் சொல்றேன். பாஷிகார ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்து அந்த அந்த அருளி செய்ததான ஸ்ரீபாஷ்யத்தை மீண்டும் சரஸ்வதி பீடத்திலே கொண்டு போய் அங்கு மீண்டும் பாஷிகாரர் வடதேச யாத்திரையா போய் சரஸ்வதி பீடத்திலே இந்த இந்த கிரந்தத்தை காட்டி வாதம் பண்றதுக்காக எடுத்துட்டு போனார்னும் அந்த சரஸ்வதி பீடத்துல இந்த ஸ்ரீபாஷ்யத்தை சமர்ப்பிச்ச போது அங்க இருந்த சரஸ்வதி பீடல் இருந்த சாட்சா சரஸ்வதி தேவியானவள் தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியாக தான் ஆராதிச்சு கொண்டிருந்ததான வாக்தேவதையான தனக்கும் வாக்தேவதையான ஹயக்ரீவ பெருமாளை தான் ஆராதிச்சிருந்த ஹயக்ரீவ பெருமாளை ரொம்ப பாஷிகாரிடத்திலே ஒரு ஆசைப்பட்டு இந்த ஹயக்ரீவ பெருமாளுடையதான ஜானம் எல்லாம் உமக்கு தான் தகும்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டதாகவும் அந்த ஹயக்ரீவ மூர்த்தி தான் பின்னாலே பாஷிகாரர் ஆராதிச்சு அந்த பாஷிகாரரிடமிருந்து சுவாமி தேசிகனுக்கு வந்து சுவாமி தேசிகனிடமிருந்து பிரம்மதந்திர சுதந்திரஜியருக்கு வந்து அவரிடமிருந்து இப்பொழுது பரகாலம் இடத்துல ஆஸ்தானத்துல நித்தியமூர்த்தியாய் ஆராத்திய தேவதையா எழுந்தொழியிருக்கான் என்பதாக சம்பிரதாயத்திலே எழுதியிருக்கான். அந்த அப்பொழுது அந்த சரஸ்வதி தேவியானவள் பாஷ்யம்னா இதுதான் பாஷ்யம், இது பிரம்மசூத்திரத்துக்கு இதுதான் பாஷ்யம். எத்தனை கிரந்தங்களுக்கு எத்தனையோ எல்லா சூத்திரங்களுக்கும் பாஷ்யம் இருக்கு. வியாக்கரண சூத்திரத்துக்கு இருக்கு, நியாய சூத்திரங்களுக்கு இருக்கு, மீமாம்சா சூத்திரங்களுக்கு இருக்கு, தர்மசாஸ்திரங்களுக்கு சூத்திரம் இருக்கு. எல்லா சூத்திரங்களுக்கும் எத்தனையோ பேர் பாஷ்யம் பண்ணியிருந்தாலும் பிரம்மசூத்திரத்துக்கும் எவ்வளவு பேர் பாஷ்யம் பண்ணியிருந்தாலும் பிரம்மசூத்திரத்துக்கு இந்த பாஷ்யத்துக்கு இருக்கிறதான ஏத்தம் வேற ஒரு பாஷ்யத்துக்கும் வராது. இதுல தான் அந்த ஞானத்தினுடையதான உச்சத்தை பார்க்க முடிகிறது. இதுதான் தத்துவமானதான ஞான பிரகாசனமான கிரந்தம்ன்றதுனால இந்த பாஷ்யம்தான் பாஷ்யம்னு இதுதான் ஸ்ரீபாஷ்யம்னு ஆகும். அதனால இந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றதான திருநாமம் பிரம்மசூத்திரத்து முதல்ல பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் அந்த பேரு. ஆனா அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு ராமானுஜ பாஷ்யம்ன்ற பேரெல்லாம் மறைஞ்சு பாஷ்யக்காரருடையதான பாஷ்யம் அவ்வளவு வசதிங்கிறதுனால இதுதான் ஸ்ரீபாஷ்யம்னு. ஸ்ரீனா எல்லாத்துக்காட்டிலும் ஏத்தமான ஒரு வார்த்தை. சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீன்னு சொன்னான்னா சகல விதமான மங்களம் சகல விதமான பெருமைகளும் நிறைஞ்ச ஒரு அக்ஷரமான அப்படினால அந்த அக்ஷரத்தை முன்னிட்டு கொண்டு இந்த பாஷ்யத்துக்கு பெருமையை சரஸ்வதி தேவி அப்பொழுது தெரிவிச்சாள்ன்றதுனாலே ஸ்ரீபாஷ்யம்னு பேர். அதனாலே பின்னாலே ஸ்ரீபாஷ்யக்காரர்னே பேர் ஏற்பட்டு நம்ம சம்பிரதாயத்திலே பாஷ்யக்காரருக்கு இன்னும் பல திருநாமங்கள் இருந்தாலும் முக்கியமான அஞ்சு திருநாமங்கள் அவதாரத்தின் போது இளையாழ்வார்னும் ராமானுஷர் என்னும் பிரசித்தியாக எழுந்தொழிந்தார். சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்த போது பேரருளாளன் திருநாமம் சாத்தினது யதிராசர் என்கிறதான திருநாமம். பேரருளாளனுடைய உத்தரவின் பேரிலே பெரிய பெருமாள் சன்னதியிலே பாஷ்யக்காரர் திருவரங்க பெருமாள் அறையர் அழைச்சு கொண்டு வர திருவரங்க பெருமாள் அறையர் கொண்டு வந்து பெரிய பெருமாளிடத்திலே சேர்த்த போது பெரிய பெருமாள் பாஷ்யக்காரரிடத்திலே ஈடுபட்டு அவருக்கு உடையவர் என்கிறதான வசந்த திருநாமத்தை கொடுத்தார். அந்த உடையவர் என்கிற திருநாமத்துக்கு அப்புறம் திருக்கோட்டியோர் நம்மினிடத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர் ரகசியார்த்தங்களை எல்லாம் கேட்டபோது ரகசியார்த்தங்களை அவர் பெரிய உதார மனசோட இவ்வளவு வசந்த ரகசியமானது ஜீவாத்மாக்கள் எல்லாருக்கும் வேணும்னு உடனே வெளிப்படுத்தினதான காருண்யத்தை கண்டு திருக்கோட்டியோர் நம்பி எம்பெருமானை காட்டிலும் உசந்தவர் என்றதான பெரிய உசந்த உதார குணத்தோடைய வந்ததுனால எம்பெருமானார்னு திருநாமம் சாத்தினார். அதனாலே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்றே ஒரு வழக்கமான பேர் வந்துடுத்து. அதற்கும் அப்புறம் ஸ்ரீபாஷ்யத்தை பாஷ்யக்காரர் அருள் செய்த போது பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு அது ஸ்ரீபாஷ்யம்னே பெயர் தகும்னு சரஸ்வதி தேவி அனுகிரகிச்சதுனாலே அவருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்கிறான திருநாமம். இப்படி விசேஷமாக 5 திருநாமங்கள் ஏற்பட்டது பாஷ்யக்காரருடையதான திவ்ய சரித்திரத்திலே. அவருக்கு அந்த சரித்திரம் செல்ல செல்ல வசந்த திருநாமங்கள் இந்த 5 திருநாமங்களினாலும் நாம் இவன் பாஷ்யக்காரர் ரொம்ப கொண்டாடுறோம். இதிலே ரொம்ப வசந்ததான திருநாமம் எது என்னால் அதை திருவரங்க தமுதனார் சாதிக்கும் போது 5 ராமானுஷந்த திருநாமம் விசேஷம் என்று அவர் திருவரங்க தமுதனாருக்கு திருவள்ளும் அது. அதனால தான் அதுக்கு ராமானுஷன் நூத்தந்தாதின்னு பெயர் சாத்தி இந்த ராமானுஷந்ததான திருநாமத்துக்கு இருக்கிற ஏத்தத்தை குறிச்சு தான் ராமானுஷந்த திருநாமம் பாஷ்யக்காரருக்கு மற்ற திருநாமங்கள் எல்லாம் காட்டிலும் ரொம்ப ஆழமானதான் அர்த்தம் உடையது. ஒவ்வொரு திருநாமமே ஆழமாக இருந்தாலும் ராமானுஷந்த திருநாமம் ரொம்ப ஏத்தமான ஆழத்தை உடையது என்றதை திருவுள்ளம் பற்றி தான் பின்னாலே சுவாமி தேசிகனுக்கு தனியன் சாதிக்கும் போது ஆச்சாரியால் ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் என்பதாக சாதிச்சா. அதுவும் இதே போல ராமானுஜன் திருநாமம் உஷத்தி எதிராஜன்றதான திருநாமம் உஷத்தி இப்படி பல திருநாமங்கள் இருக்கிறதா ஈடுபாட்டினால தான் திருவரங்கத்து முதலா ராமானுஜர் என்று சாதிக்கும் போது சுவாமி தேசிகன் எதிராஜ சப்ததி என்பதாக எதிராஜன்ற திருநாமத்தில் ஈடுபட்டார். அதே போல அதே சுவாமி பல இடங்களில் சாதிக்கும் போது பாஷ்யக்காரர் சாதிக்கச்சே ஸ்ரீபாஷ்யக்காரர் பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரர்னு கூட சாதிப்பார். ஆனால் பாஷ்யம் பண்ணது தானே என்ன அமிர்தமான பாஷ்யத்தை சாதிச்சு விட்டார் என்று பாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணுறதுலே தனக்கு இருக்கிறதான ஒரு ருச்சியில பாஷ்யக்காரர் என்ன ரொம்ப பலகாலம் எடுப்பார். இப்படி எம்பெருமானார் உடையவர் பாஷ்யக்காரர் ராமானுஷர் இப்படி எல்லா திருநாமங்களையும் அப்பப்போது ஈடுபட்டு ஆச்சாரியால் பலமுறையும் அதே இந்த திருநாமங்கள் 5 ஏதாவது ஒன்று சந்தர்ப்பங்களே கையாண்டு தான் நமக்கெல்லாம் அனுகிரகிச்சிருக்கா. அதில் ராமானுஷந்த திருநாமத்துக்கு இருக்கிற ஏற்றத்தை கருதி திருவரங்க தமுதனார் பூமன்னு மாத பொருந்தியமாறுவன் புகழ் மலிந்த பாமன்னு மாறனடி மணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்த இராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஷந்திரன் திருநாமத்தை சொல்லுங்கோ, ராமானுஷந்திர திருநாமத்தை சொல்லுங்கோ, பெருமாள் திருநாமத்தை காட்டினும் ரொம்ப உசந்தது ராமானுஷன் என்கிறதான திருநாமம் என்று ராமானுஜன் உத்தந்தாதிலே ராமானுஷன் திருநாமத்தை அப்படி ஆதரிச்சு சொல்றார். அதனால இப்படி ராமானுஷன்றதான திருநாமம் ஏற்ற முடியாது. ஒவ்வொரு திருநாமம் இதுக்கு உள்ள ஏற்றங்கள் எல்லாம் பின்னாடி நாம பார்க்க போறோம். இன்னைக்கு தோட இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா விஷயங்களிலும் ஏற்றம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமானது ராமானுஜருடையதான வைபவம் அது. ராமானுஜர் தேவபெருமானிடத்திலே பெற்ற 6 வார்த்தையிலே இருக்கிறதான பெரிய விஷயங்கள் அத்தியுதமா இருக்கும் அது. அதை சொல்லணும்னு தான் இன்னைக்கு நினைச்சுட்டு ஆரம்பிச்சேன். ஆனா சொல்ல வந்த விஷயத்திலே பாஷ்யக்காரருக்கு 5 திருநாமங்கள் ஏற்பட்டு அந்த 5 திருநாமங்கள் பாஷ்யக்காரரை எப்படி நமக்கு உருவகப்படுத்தி காட்டுறதுன்னு சொல்ல வந்து அந்த விஷயத்துல இன்னைக்கு நேரம் ஆயிடுத்து. அதனால அடுத்த வாரம் எப்படியாக்கும் பெருமாள் பாஷ்யக்காரர் ஆசைப்பட்டார், எப்படி பெருமாள் எப்படியெல்லாம் பாஷ்யக்காரர் ஆசைப்பட்டார், பாஷ்யக்காரருக்கு எப்படி பெருமாள் வசப்பட்டு நின்றார் என்ற விஷயத்தை அடுத்த வாரம், அதே போல பெருமாள் பாஷ்யக்காரருக்கு தேவப்பெருமாள் உபதேசிச்சதான 6 வாக்கியங்களுடையதான ரொம்ப சூக்ஷமான சகல பேருக்கும் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான எல்லாருடைய சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கும்படியாக இருக்கும்படியான அந்த சூக்ஷ்மார்த்தங்களை அடுத்த வாரம் நான் விஜயாபிச்சுக்கிறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதி கிருண்ணாது மாமகம் பிரசாதயது யத் சூக்தி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் உத்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஹலோ ஸ்ரீராம். ஹலோ ஹலோ. ஹலோ
அடியன். ஆ அடியன் கேக்குறதா?
அப்பாடா பயந்தே போயிட்டேன், உபன்யாசம் பண்ணிட்டு போய் சேரலையோ.
ஐயோ அடியன், பரம கிருப்பா சுவாமி, இது ரொம்ப ரொம்ப கிருப்பா. இன்னைக்கு அதி அற்புதமா ரொம்ப எங்களுக்கு எல்லாம் இது பண்ணது, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனந்த கண்ணீர் வந்துட்டே இருந்தது. அப்படி சொல்ல சொல்ல அப்படியே ரொம்ப இதுவா இருக்கும்.
ஒரு மணி நேரம் இன்னைக்கு 1 hour மேல ஆயிடுது, அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் அப்புறம் பாக்கலாம், அப்புறம் அப்புறம் பேசலாம். ஓகே ரைட்டு. அப்புறம் ஒரு விஷயம், இந்த நம்ம இந்த இது என்னது, இப்போ நான் நெட்டில் பார்த்த போது 4 weeks அப்லோட் ஆயிருக்கு இல்லையா?
கரெக்ட் கரெக்ட். ஆமாம்,
4 weeks அப்லோட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அப்லோட் பண்ணி விட்டா கூட கேட்குற வாழ்க்கை சௌரியமாக இருக்குமா? ரெக்கார்டிங்கில் இருக்கா கையில்?
ரெக்கார்டிங் இருக்கு அடியன், அது இப்போ அங்கே போடணும். அந்த சைட்டில் வந்து அவ அங்க நாங்கள் எப்போ அதில் ஸ்டார்ட் பண்ணுமோ அதுலேருந்து தான் அது இருக்கு. வேற இன்னொரு இடத்துல போடலாம், நம்ம ராமானுஜ மிஷின் சைட்டில் போட்டுடலாம்.
இல்லை, இதே சைட்டில் ஃபர்தராக வந்து இந்த மாதிரி டேட்டை போட்டு இந்த டேட்டில் இது இது அப்லோட் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட முடியாதா?
இப்போ இப்போ போட ட்ரை பண்ணுறோம் அடியன், ட்ரை பண்றோம்.
ஏன்னா அதுவும் அவளுக்கு ஏன்னா நாதமுனிகள் நம்ம ஆழ்வாரெல்லாம் நம்ம நன்னா இருந்ததே, அது
ரொம்ப நல்லா
மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு நல்லா எனக்கு.
கரெக்ட் அடியா,
முடிஞ்சா பாருங்க.
அவசியம்
அவசியம்.